वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तभेदिकम् लक्ष्मीनाथसमारम्भा ज्ञातयामुनमध्यमा अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परा यो नित्यमक्षुरपदाम्बुजयुग्मरुग्म रामोहतरानि अस्मद्गुरोर्भगवधोऽस्य जयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रभजे भूतं शरच्च महदाग्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुतमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापम्
प्रणाशनम् प्रणामो दुःखशमनः संनमामि हरिम् परम्
वसुदेव सुतम् देवम् कंसचाणूरमर्धनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् कुण्डलीकसारिका भक्तनाहि पंडरी सारिका क्षेत्रनाहि विठोभा सारिका देवनाहि सुखाराम सारिका सद्गुरु नाहि पुंडलीक वराधा अखिलांडकोडि ब्रह्मांड नायक सदा सर्वदा நம்மள பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்க எப்படி ஒரு கை குழந்தைய அதனுடைய அம்மா யோசனை பண்ணிட்டே இருக்காள் அதுக்கு இது நல்லது அதனுடைய இந்த கெட்ட பழக்கம் மாறணும் அதுக்கு இந்த விஷயத்துல ஒரு நல்ல புத்தி வரணும் இப்படி அம்மா அந்த குழந்தைக்கு தன்னை பத்திய சிந்தனை இல்லைன்னா கூட அதனுடைய பிளஸ் அதனுடைய மைனஸ் அதனுடைய பலம் பலஹீனம் எல்லாத்தையும் அந்த குழந்தையுடைய அம்மா யோசனை பண்ணி யோசனை பண்ணி அழகா அதை வளர்த்துண்டு வராளோ அதுபோல பகவானும் க்ஷண நேரம் கூட நம்மளை மறக்காம யோசிச்சுட்டே இருக்கான் இதுதான் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு நம்ம சுவாமிய நினைக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு காரியம் பண்ண வேண்டியிருக்கு உபன்யாசம் பண்ண வேண்டியிருக்கு கோவிலுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு பஜனை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு ராமாயணம் பாகவதம் நடக்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு சத்குருவை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு இத்தனையும் தொழுது போனாலும் ஜோசியின் வழியா சொல்ல வேண்டியிருக்கு அந்த கோவிலுக்கு போங்கோ நல்லது நடக்கும் ஒரு 40 நாள் சுற்றுங்கோ ஒரு பரிகாரம் பண்ணுங்கோ இப்போ சுவாமிய நம்ம நினைக்கிறதுக்கும் அவரை போய் அடையறதுக்கும் இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு ஆனா சுவாமிக்கு இப்படி யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்மள சுவாமியை யோசிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுறது குரு தேவைப்படுறாரு பாகவதம் தேவைப்படுறது சத்தங்கம் தேவைப்படுறது பஜனை தேவைப்படுறது கோவில் தேவைப்படுறது மூச்சு வாங்கல சொல்றதுக்குள்ள ஆனா சுவாமி நம்மள யோசிக்கிறதுக்கு ஒரு பிரயத்தனமும் இல்லை ஒரு குழந்தையுடைய விஷயத்தை குழந்தை யோசிக்கிறது இல்லை அவனுடைய அம்மாவுடைய விஷயத்தையும் யோசிக்கிறது கிடையாது அதுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கும் அவ்வளவுதான் அம்மாவால் அது முடியுமா அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு அம்மாவுக்கு இன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கு அதுக்கு அதை பத்தி எல்லாம் ஒரு சிந்தனையே கிடையாது அது போல நாமளும் இஷ்டதிகளோ இருக்கும் ஆனா சுவாமி நம்மள விடாம சிந்தனை பண்ணிட்டு இருக்க எப்பெல்லாம் மனசு டல்லாகிறது எப்பெல்லாம் மனசுல ஒரு பயம் வருது எப்பெல்லாம் மனசுல ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வருது எனக்கு எல்லாம் டெய்லி வந்துட்டுதான் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்பெல்லாம் மனசுல ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்பெல்லாம் உன்னையும் நினைச்சுக்கோங்க சுவாமி என்ன நினைச்சிருக்க ஒவ்வொருத்தரையும் பிரத்யேகமா நினைக்கிறார். நன்னா ஞாபகம். இப்ப நம்ம மனசுலயே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்து அவளை நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு காலத்தால இந்த பால் பேப்பர் எல்லாம் வர வரைக்கும் அவளை பத்தியே நினைச்சுட்டு இருக்கோம். இத்தனை மணிக்கு ஒரு எத்தனை மணிக்கு பெல் அடிச்சா இருக்கணும், பாம்பேல முக்காவாசி எத்தனை மணிக்கு எல்லாம் பெல் அடிச்சா கச்சரா வாழா வந்துருக்கான், குப்பையில பாவை தான் பெல் எடுத்து அவன் சொந்தக்காரா கூட வந்திருப்பான். ஆனா நமக்கு அந்த எத்தனை மணி டைமுக்கு பெல் அடிச்சா கச்சரா வாழாவோ நீங்களா கச்சரா வாழா நினைச்சேன்னு வேற சொல்லுவாங்க, அதை விட கஷ்டம். அதனாலதான் முக்காவாசி பாம்பேல யாராத்துக்கும் பத்து மணிக்கு முன்னாடி போகிறதே இருக்கு. ஏன்னா சரி ஓ நீங்களா வாங்கன்னு சொல்ல மாட்டா, கச்சரா வாழா நினைச்சேன் நீங்களான்னு. அதாவது கச்சரா வாழா கூட நம்ம லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆகிட்டோம். அப்ப யாரா ரொம்ப முக்கியம் அப்படின்னா கச்சரா வாழா தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்முடைய மனசு என்ன ஆயிடுறதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா தானாகவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுறோம் நம்ம. அப்படி நமக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு வச்சுட்டு இருக்கோம், இவாவாளுக்கு இவ்வளவு தூரம் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதுபோல சுவாமி நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசு வச்சுட்டு இருக்கா, நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கு இல்லையா. இது என்னோட மனசு, இது என்ன இருக்குன்னு சரியா பகவானுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு கூட உள்ளபடி தெரியாது. ஏன்னா உள்ளபடி தெரிஞ்ச வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்ப கோவம் வரும் நமக்கே தெரியும். கோவம் வந்துட பிறகு அப்புறம் யோசிக்கணும் வந்தது வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம யாருமே நம்மள இன்னும் ரியலைஸ் பண்ணல, உண்மை அதுதான். ஒவ்வொரு நாளுமே நம்ம எதையோ தேடுறோம், என்னமோ பண்றோம், என்னமோ நடக்கிறது, அதுக்குள்ள டே முடிஞ்சுடும் தூங்கிடும் அவ்வளவுதான். இன்னைக்கு சண்டே வந்தது, அதை பண்ணணும் இதை பண்ணணும், போன வாரம் அவ்வளவு யோசனை பண்ணிருப்போம், நீ ஞாயிற்றுக்கிழமை தான் இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணணும், கடைசியில வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணும் பண்ணலாம் ஒண்ணு, அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போறது ஃப்ரீ மண்டேலேருந்து ரொட்டீன். இது ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, பிறந்ததுலேருந்து இதான் நடந்துட்டு இருக்கு. கடைசி மூச்சு வரைக்கும் ஏதோ பிளான் பண்றோம், ஏதோ நினைக்கிறோம், ஏதோ நடக்கிறது, கடைசியில் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடும். சுவாமி என்ன பண்றா, அவ்வளவு அழகா நம்மள பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்க. அதனாலதான் நமக்கே தெரியாம பல நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நாம பண்றோம். நிறைய விஷயங்கள் நமக்கே சந்தோஷமா இருக்காம அதை பண்ணிட்டேன், நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வருது பாருங்க. அது எங்கேயிருந்து வர்றது அப்படின்னா இதெல்லாம் பண்ணு பண்ணு பண்ணுன்னு உள்ளுக்குள்ளேருந்து சுவாமி தூண்டிகிட்டே இருக்க. இந்த கையில குச்சியை வச்சுட்டு ஆடுறாராமா ஆடுறாராம இந்த குரங்கு ஆடுற மாதிரி நம்ம நமக்கும் குரங்குக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். குரங்காவது சமத்து அட்லீஸ்ட் பயந்தாவது செய்யும், வால் இருக்கிற குரங்காவது பரவாயில்ல, நம்மளாம் வால் இல்லாத குரங்கு என்ன சமயத்துல என்ன பண்ணுவோம் நமக்கும் தெரியல, அடுத்தவாளுக்கும் தெரியல. ஆனா அடுத்தவா மட்டும் இப்படி நடந்துக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு மட்டும் நமக்கு இன்னி வரைக்கும் மாறல. நம்ம நம்மள மாத்திக்கணும்ன்ற பிரயத்தனத்தை விட அடுத்தவாளை மாத்திரத்துக்கு நம்ம பண்ற பிரயத்தனம் இருக்கு பாருங்க, 1000% பிரயத்தனம் வரும். 1% நம்மளை மாத்திக்க ட்ரை பண்றதே கிடையாது. 1% நம்மளை மாத்திட்டா வச்சுக்கோங்களேன், அந்த 1000% நீங்க எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளை மாத்தினோம் அத சுவாமி மகா கிட்டிக்கார். நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி சுவாமிக்கு உண்டு. பகவான அவதாரங்களே பாருங்க, பகவானோட லீலைகளை பாருங்க. அவர் நம்ம எந்த ஸ்திதியில இருக்கோமோ அந்த ஸ்திதிக்கு அவர் தன்னை மாத்திக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு குணம் பகவானுக்கு. சௌலபியம்னு பேர் இருக்கு, சௌலபியம் சௌசீல்யம்னு சொல்லுவோம். சௌலபியம் அப்படின்னா டவுன் டு எர்த், அவ்வளவு சிம்பிளா நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோமோ அந்த ரேஞ்சுக்கு அவர் இறங்குறாங்க. எதுக்குறானோ அவர் ரேஞ்சுக்கு நம்ம போகிறதுக்கு. ஒரு குழந்தைய அம்மா தூக்குறான், தூக்குறான்னு அப்படியே தூக்க முடியாது, அது எந்த ஹைட்ல இருக்கோ அந்த ஹைட்டுக்கு அம்மா துணிஞ்சு அதை தூக்கணும். அந்த மாதிரி சுவாமி என்ன பண்றார், நம்ம மகோன்னதமான ஒரு ஸ்திதி அடையறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா அவ்வளவு அழகா கீழே இறங்கி வர. அதனால எப்பொழுதுமே எனக்கு சுவாமியை நினைக்க முடியலன்னு சொல்லாதீங்க, நினைக்க முடியும். எப்ப நினைக்க முடியும் அப்படின்னா என்ன அவர் நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு அது மைண்ட்ல நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆனா அவள் எல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறார், அப்பப்போ புலம்புவோம், இவளுக்கு இத்தனை ஒத்தாசம் பண்ண ஒருத்தருக்கு நன்றியே இல்லை, என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம், இன்னைக்காக நினைச்சு பார்த்துருக்காளா. இது எங்கன்னா மூணாவது மனுஷா கிட்ட வரவே வராது, நமக்கு ரொம்ப பக்கத்து இருக்கிட்டதான் இருக்கு, டெய்லி சமைச்சு போட்டுட்டே இருக்கும், ஆதிகாரிக்கிட்ட தொந்தரவே வரும், எல்லாம் அப்ப கொண்டாட்டி பண்ணிட்டே இருக்கும், கொண்டாட்டிக்கிட்ட அதிருப்தியே வரும். நமக்கு பிரச்சனை எல்லாம் தூரத்தை கிடையவே கிடையாது, எல்லாம் பக்கத்துல அனுகூல சத்துருக்கள் எதுவுமே தூரம். நமக்கு யாரும் பாகிஸ்தான்ல இருந்து யாரும் வரப்போறது இல்லை, ஆப்கானிஸ்தான்ல இருந்து யாரும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போறது, நம்மளை டிஸ்டர்ப் பண்றவா இல்லா நம்ம கூடவே இருக்கிறோம். அப்ப அவள் தான் டிஸ்டர்ப் பண்றானா, அவளும் டிஸ்டர்ப் பண்றதில்ல, நாம தான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இவா இப்படிதான் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். தீர்மானத்தை வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணாதான் அவளுக்கு நமக்கு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இருக்குன்ற அளவுக்கு வந்துட்டோம். இப்படி கடைசியில எல்லாம் அப்படி தோண்டி திரும்பி பார்த்தோம்னா பிரச்சனை எங்கேன்னா நம்ம கிட்டதான். நானேதான் ஆயிடு ஆண்டா சொல்றா எல்லாத்துக்கும் ஆதி காரணம் யாரு அப்படின்னா நான் தான். இப்ப நான் சரியா இருந்தேன் வச்சுக்கோங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா எது எப்படி இருந்தாலும் என்னால மேனேஜ் பண்ணிட்டு போக முடியும். இப்ப வெளில ரொம்ப வெயில் அடிக்கிறது, ஆத்துல ஏசி இருக்கு, அழகா ஏசி போட்டுட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா சிலு சிலு சிலுன்னு இருக்கு. வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கிறதுன்னு கையில ஏசி மோட்டையும் வச்சுண்டு ஏசியும் வச்சுண்டு ஆன் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தா ஏசியோட புத்தகம் தான் இருக்கா. கரண்ட் கரண்ட்டும் இருக்கு, ஏசி போடுறதுக்கு பிரிவிலேஜும் இருக்கு, போட்டுக்கிறதுக்கான சாமர்த்தியம் இருக்கு, பில்லு கட்டுறதுக்கான பலமும் இருக்கு. இவ்வளவும் இருந்து அதை யூஸ் பண்ணிக்காம வருத்தப்படுறது யாருடைய குற்றம்? நம்மளோட குற்றம் தானே. அதே போலதான் எல்லா விஷயங்கள்லையுமே பகவான் நமக்கு நிறைய பிரிவிலேஜ் கொடுத்துருக்கான். அதை எப்படி எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு உணரணும். அப்படி உணர்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்படி ராஜா மாதிரி ராணி மாதிரி அப்படி ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழணும். யார் ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ முடியும்னா கிருஷ்ணன் கிட்ட நீ பார்த்துக்கூட அப்படின்னு கொடுக்கறவா நிச்சயமா ராஜா ராணி தான். எல்லாருமே பார்க்கலாம், சின்ன குழந்தையா இருக்கும் நம்ம எல்லாருமே ராஜாவா தான் இருந்தோம், ராணியா தான் இருந்தோம். ஏன்னா நம்ம கேட்கறதுலாம் பண்றதுக்கு அப்பா அம்மா இருந்தா, நம்ம தூங்கினா கூட இழுத்து விடுறதுக்கு அப்பா அம்மா இருந்தா, நமக்கு பொறுப்பே இல்லைன்னா கூட பொறுப்பா நம்மளை பாத்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருந்தா. நம்ம வயசாகும் பொழுது இதெல்லாமே மிஸ் பண்ணிடும். கிருஷ்ணனை எதுக்கடா பிடிச்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் குழந்தையா ஆகிறதுக்கு. நல்லா ஞாபகம், பக்தி வந்து உங்களை பெரிய லெவல் அனுபவத்துக்கெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க மனசு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பக்தி. ஆனந்தம் இருக்கிற ஆனந்தத்தை தொலைச்சுட்டு இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா அதுல கிடைக்குமா இதுல கிடைக்குமா இவா கிட்ட கிடைக்குமா அதா கிட்ட கிடைக்குமான்னு தெரிந்தே இருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கம் இருக்கு. எல்லாம் கொட்டி கிடக்கு. நம்ம யாருமே ஏழை கிடையாது. சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் லெவல்ல வேணா பாரபட்சம் இருக்கு. இவெல்லாம் ஹையர் மிடில் கிளாஸ், இவெல்லாம் பணக்காரா, இவெல்லாம் லோயர் மிடில் கிளாஸ். இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. ஆத்ம விஷயம் பகவத் அனுகிரகம்னு பார்த்துக்கோங்களேன், எல்லாருக்கும் பகவான் அள்ளி அள்ளி தான் கொடுக்குறான். இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ ஆஃபர்லாம் ஆரம்பிச்சுக்காருன்னா பகவான் தான் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கார். காற்று ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கார், சன்லைட் ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கார், பூமியை ஃப்ரீயாக கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் மாத்தின மனுஷா வச்சுக்கோங்க, எல்லாம் ஃப்ரீ அன்லிமிட்டட். உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் சுவாமி கொடுத்துருக்கார். அப்ப அந்த பகவானுடைய அனுகிரகம் அந்த கிரேஸ் அதை ஆனந்தமாக வாங்கிட்டு சௌக்கியமா ஜாலியாக இருக்கு. பக்தி எதுக்கு அப்படின்னா டென்ஷன் ஆகிறதுக்கோ உடம்ப வருத்திக்கிறதுக்கோ எல்லாம் இல்லை, ஜாலியா இருக்கிறதுக்காகத்தான் பக்தி. ஜாலி அப்படின்ற எங்கன்றா ஹதயத்துக்குள்ளேந்து கார்ஃப்ரீயா இருக்கணும்ன்ற இல்லையா. அந்த கார்ஃப்ரீ ஒரு ஆட்டிடியூட் வரத்துக்கும், அது ரெஸ்பான்சிபிளா இருக்கும், ஆனா அதே சமயத்தில் ஒரு கார்ஃப்ரீ ஆட்டிடியூட். அப்படியே மனசுல பட்டுக்காம அதான் சொல்லுவா பெரியவா, மனசுல பட்டுக்காம இருக்கணும். பெரியவா எதையும் அனுபவிக்காத எல்லாத்தையும் விட்டுடு இப்படிதான் சொல்லவே இல்லை. மனசுல பட்டுக்காம வாழ பழகிக்கோ அப்படின்றா. இப்ப ட்ரெயின்ல போறோம், அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியோ செகண்ட் கிளாஸ் ஏசியோ இல்ல ஃபிளைட்லயோ போறோம். இப்ப டிராவல் பண்ற டைம் வரைக்கும் அந்த சீட்டை பத்தி நமக்கு கவலை, அங்க பர்த்தை பத்தி நமக்கு கவலை, ஏறதுக்கு முன்னாடியும் இறங்கினதுக்கு அப்புறம் அதை பத்தி கவலைப்பட்டா எவ்வளவு கேவலம். நான் உட்காந்து சீட்டை யாரும் உட்காரக்கூடாது அப்படிலாம் யாரும் நினைப்பாளா? இல்லாட்டி ஆட்டி போகும்போது பர்த்தை கைட்டின்னு போனோம் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இந்த பிளாங்கெட்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏசி நான் பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டு நம்ம பிளாங்கெட்லாம் கொடுத்து தலைகாணிலாம் கொடுத்தா அப்படிக்கு ராத்திரிக்கு இந்த டிராவல் பண்ற வரைக்கும் அந்த கம்ஃபர்டுக்கு பைசா கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் நம்ம என்டைட்டில் அதை அனுபவிக்கிறதுக்கு, அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ எவ்வளவு தூரம் எத்தனை எத்தனை ஆழம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு தீர்மானிக்கிற பூரணமான ரைஸ் உங்களுக்கு பகவான் கொடுத்துருக்க. நல்லா ஞாபகம், நீங்க என்ன பண்ற அப்படின்னா எதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இப்ப வாழ்க்கையிலே பாருங்க, டிவி வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், ஏசி வச்சிருக்கோம், வீடு வச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறத விட இதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம படுற பிரயத்தனம் தான் ஜாஸ்தியா இருக்கு. இதை அனுபவிக்கிறத விட இது மெயின்டைன் பண்றோம் பாருங்க, இதை மெயின்டைன் பண்றதுலயே ஜென்மா பெயிண்ட் இருக்கு. மெயின்டைன் பண்ண வேண்டிய நம்மள நம்ம மத்தத மெயின்டைன் பண்றதுலயே ஜென்மா பெயிண்டே இருக்கு. அதனால இந்த பகவான் இடத்துல நம்மள ஒப்படைக்கணும். பாகவதம் இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. பகவான் கிட்ட கொடுத்துருவோம், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும். என்ன பண்ணணும்னா சுவாமி கிட்ட நம்மள கொடுத்துடணும். இந்தாடா கிருஷ்ணா வச்சுக்கோ, நான் என்கிட்ட இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால என்ன வச்சுட்டு மாரடிக்க முடியும்னு சொல்ல முடியும். இவாளோட குப்பை கொட்ட என்னால ஆகல, இவாளோட எத்தனை வருஷம் நான் மாரடிக்கிறது, அப்படி ரொம்ப ஃபிரஸ்ட்ரேட் ஆகும் இல்லையா. சரியா, நமக்கு பிரச்சனையே நம்மளாலதான், எந்த பிரச்சனையா இருக்கோ அதை சுவாமி கிட்ட கொடுத்துரும். பாகவதம் முழுக்க இந்த ஐடியாவை தான் சொல்லி கொடுக்கறது. நம்ம பாகவதத்தை என்னமோ யாரோ ஒரு விஷயம், இதை கேட்டா மோட்சம், இது ஒரு ஹைலி பிலாசபிக்கல் வேல்யூஸ், நிச்சயமா அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆனா இது பிரத்யேகமா நமக்காக, எக்ஸ்க்ளூசிவா கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகவே டிசைன் பண்ணது பாகவதம். நமக்காகவே ஸ்பெஷலி டெய்லர் மேட் சொல்ற இல்லையா, ரெடிமேட். நம்ம வரதுக்கு முன்னாடியே ரெடிமேடா அந்த விஷயம் பாகவதம். இதெல்லாம் கழிவு எல்லாமே ரெடிமேட் தானே, கடையில போய் வாங்கணும், இட்லிமா வாங்கினா போதும், ஆட்டில் வந்து தோசை பண்ணா போதும், அவ்வளவு எல்லாமே எல்லாம் அப்படி முன்னாடியே பாலியா ஆஃப் குக்குடு இருக்கு, ஆட்டை கொண்டு வந்து அப்படி அவங்க வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அந்த மாதிரி பாகவதம் ஃபர்ஸ்ட் கழிவுக்கு ரெடிமேட் இருக்குன்னா பாகவதம் தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வந்தது. ஃபர்ஸ்ட் ரெடிமேட் ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டா போதும், ஜஸ்ட் எடுத்துட்டு அனுபவிச்சா போதும், மற்றெல்லாம் தானா கிடைச்சிடும். அதனாலதான் அந்த பாகவதம் அவ்வளவு வசதியா இருக்கு. கவலை இருக்கா, பயம் இருக்கா, இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கா, நஷ்டப்பட்டுட்டாளா, அவமானப்படுத்திட்டாளா, எதுவா இருந்தாலும் கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துரு. கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்டு கிருஷ்ணன் சரதை வாங்கிக்கும். இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். வேதவியாசருக்கு மகாபாரதம் எழுதி திருப்தி வரல, அந்த அதிருப்தியை பகவான் கிட்ட கொடுத்தார். பகவான் நாரதன் அனுப்பி வச்சார், அழகா ஆச்சரியமா நாரதர் பாகவதம் எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். சின்ன குழந்தை நாரதர் 5 வயசுல சத்சங்கத்தை ஈடுபட்டார், 5 வயசுல அம்மாவை இழந்துட்டார். அம்மாவை அந்த துக்கம் ஒரு பாதிப்பு, மனசுல ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வருது பாருங்க, அவர் அப்படியே பகவான் கிட்ட கொடுத்து நாம ஜபம் பண்ணார். 5 வயசுல பிரத்யட்சமா ஹரி ஹிருதயத்தை காட்சி கொடுத்துட்டார். கண்ண மூடினவனே ஹிருதயத்துல பிரத்யட்சமா பகவான் காட்சி கொடுத்துட்டான். பகவான் அதுக்கப்புறம் பேசினான், மானசீக புத்திரனா வருவாயின்னு சொன்னான். அடுத்து ஜென்மாவில நீ கூப்பிடும் போதுலாம் நான் வருவேன்னு இவ்வளவு கேரண்டிய நாரதற்கு பகவான் கொடுத்துட்டான். பீஷ்மர் பெருசா ஒன்னும் லௌகீகமா ஒரு என்ஜாய் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை அனுபவிக்காத ஒருத்தர் பீஷ்மர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வாய்ப்பு என்ன வாழ்ந்தா பாவம், என்ன சுகத்தை கண்டா, எல்லாம் இருந்தது, ஆனா பெருசா ஒண்ணு அனுபவிக்கலாம். கரெக்டா அது யாருன்னா பீஷ்மர் தான். இத்தனையும் இருந்து எதையும் அனுபவிக்கல. ஆனா கடைசி காலத்துல சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்துட்டார். அது எப்படி கொடுத்துட்டாருன்னா, சுவாமி இருந்து கேட்டுருக்கா, இவர் படுத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா, நம்ம எல்லாம் உட்காந்து சொன்னாலே தூங்கிடணும். இவர் படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சௌக்கியமா அத்தியாச்சரியமா அழகா நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கா. பீஷ்மர் படுத்துன்னு சொல்ற பகவான் அழகா நிக்கிற அந்திம காலத்துல சுவாமி எதிர்க்க நிக்கிறான். பீஷ்மர் கேட்கிறார், கிருஷ்ணா ஜென்மா போதுன்னு நான் நினைக்கிறேன், நீ பர்மிஷன் கொடுத்தேன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி, பகவான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது வலி இல்லாம சரீரத்தை விட்டான். ரொம்ப சுகம் எது அப்படின்னா அந்த சரீரத்தை விடுறது. அதுவும் எந்த பத்தியும் கவலைப்படாம எதை பத்தியும் யோசிக்காம டெஸ்லைஜர் அப்படி டிஷ்யூ பேப்பர் தொடச்சுட்டு போறோம் பாருங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட், நல்லா ஞாபகம், சரீரம் தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட், யூஸ் அண்ட் த்ரோ. அதுக்கு மேல இது பத்திரமாலாம் வச்சுக்கப்படாது. டிஷ்யூ பேப்பர் அழகா தொடச்சு பத்திரமா சொன்னா அப்படின்னு, யூஸ் அண்ட் த்ரோ, அவ்வளவுதான். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, தைரியமா த்ரோ பண்ணணும். அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ. நீங்க சாதாரணமா பார்க்கக்கூடிய விஷயங்களா சொல்லுங்க, யூஸ் அண்ட் த்ரோ உடம்புதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஞாபகம். எவ்வளவு முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எப்ப வேணா த்ரோ பண்றதுக்கு தயாரா இருக்கும். பீஷ்மர் ஜஸ்ட் லைக் தட் அப்படி த்ரோ பண்ணிட்டு ஆனந்தமா கிளம்பிட்டான். அவர் ஒண்ணுமே அனுபவிக்கலாம், அந்த அத்தனையும் அந்த இன்செக்யூர் ஃபீலிங் எல்லாத்தையுமே கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தார். கிருஷ்ணன் அவ்வளவு அழகா கூட நின்று அவருக்கு ஜோரா அந்திம காலத்துல மோட்சம் வரைக்கும் கொடுத்துட்டான். அப்படி வேதவியாசருக்கு ஒரு விதமான அனுகிரகம், அத்தியாசிரியமான் நாரதருக்கு ஒரு விதமான அனுகிரகம், பீஷ்மருக்கு ஒரு விதமான அனுகிரகம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம். உத்தரை அவ குழந்தைய கர்ப்பத்துல வந்து அஸ்வத்தாமனுடைய அபாண்டரி அஸ்திரம் வந்து தகிக்கிறது. கிருஷ்ணா பயமா இருக்குப்பா, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தன் குழந்தை இருக்கிற அக்கறை அப்படியே கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தா. பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நாஞ்சம் த்வத் அபயம் பஷ்யேயத்ரம் மிருத்யுஹு பரஸ்பரம். பிரார்த்தனை பண்ணணும், ப்ரே பண்ணணும் அப்படின்னு. பிரார்த்தனை என்ன தெரியுமா, இது என்னால ஹேண்டில் பண்ண முடியல, நீ இதை சரி பண்ணி கொடு. இந்த குழந்தைகளுக்கு அதான் ஒரு கொடுத்த நான் பண்றேன் நான் பண்றேன், அதான டாய் எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா டப்பாடேன்னு நான் பிரிக்கிறேன், சாக்லேட்டை நான் பிரிக்கிறேன், அவரோட கெப்பாசிட்டிக்கு அது முடியவே முடியாது. ஆனா வாங்கிக்கும், அது முட்டி மோதி எல்லாம் பார்க்கும். அதுக்கப்புறமா ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் இது கொஞ்சம் திருச்சி தாயே அப்படின்னு. அவ்வளவுதான் பிரார்த்தனைனா அதுதான், என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியல, என்னால இதை சரி பண்ணிக்க முடியல, நான் உன்கிட்ட கொடுக்கறேன் நீ இதை சரி பண்ணி கொடு. அவ்வளவுதான் பிரார்த்தனைன்றது, ரொம்ப சிம்பிள். என்னால முடியல நீ சரி பண்ணு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு இதை மாத்தி கொடு. அதுவும் நம்மளால முடியாத விஷயம், நம்மளை விட பலசாலியா யாரா இருக்கான்னு சொன்னா வேலை கொடுக்கணும்னு சொல்லுவேன், அவ அதை பண்ணி கொடுக்கறா இல்லையா. அப்ப பகவான் அவ்வளவு பெரியவன், சர்வசக்தன், சர்வ லோக சரண்யன். அப்ப சுவாமியால முடியாததுன்னு ஒண்ணு கிடையாது, அக்கடி தகடனா சாமர்த்தியம்னு பெயர். எதெல்லாம் நம்மால முடியாதோ அத்தனையும் சுவாமி பண்ணுவார். இப்ப நம்ம கிட்டதான் ஒரு சூரியனை கொடுத்து, இது கரெக்டா டெய்லி 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகணும், சாயங்காலம் 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகணும், ஆனா 24 hours இந்த சூரிய வெளிச்சம் இருக்கணும், அதே சமயத்துல இருட்டும் வரணும், அதே சமயத்துல இன்னொரு பக்கம் வெளிச்சமும் வரணும் அப்படின்னா இதை யோசனை பண்ணியே நம்ம தூங்குறத விட்டுடும். அவ்வளவு சுவாமிக்கு டென்ஷனே இல்லை, அழகா பூமியை சுத்த விட்டுட்டா, அழகா அது சூரியனை சுத்த விட்டுட்டா, இது இப்படி சுத்த அது அப்படி சுத்த, கரெக்டா என்ன டே அண்ட் நைட் மாத்தி மாத்தி வருது, இங்க நைட் ஆகுறது அங்க டே ஆகுறது, என்ன பர்ஃபெக்டா மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நம்மள்கிட்ட ஒரு விஷயம் கொடுத்தா இப்படியே பிடிக்க வேற பண்ண வேண்டியிருக்கு, இதை முடிச்சுட்டு அதை வேற பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் அதை பண்ணணுமே, இப்படி டென்ஷன்லயே ஜென்மாவை தெரிஞ்சிடும். சுவாமி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் விஷயம் தான் பண்ணது சுவாமி தான். சூரியன் ஆட்டோமேட்டிக்கா சன்ரைஸ், ஆட்டோமேட்டிக்கா சன்செட், காற்று ஆட்டோமேட்டிக்கா வீசிட்டு இருக்கு, கடல் ஆட்டோமேட்டிக்கா கடலை கட்டுப்பட்டு நிக்கிறது, பூமி ஆட்டோமேட்டிக்கா சுத்தின் இருக்கு. சயின்ஸ் மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை பண்ணதே சுவாமி தான். அதுக்கப்புறமா தான் சயின்ஸ் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்தையுமே. அப்படி பகவான் எல்லாத்தையும் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சுலபம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது. அதனால அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டா போகுது, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வருது, அதுவா சவுண்டு போடுறது, அதுவா சவுண்டு குறையுது, அதுவும் நல்லது தானே. நம்மள யாரும் ஒண்ணுமே பண்ணல, அதுவா தானே கட்ட ஆரம்பிச்சு. அந்த மாதிரி எல்லாமே நடக்கும் லோகத்துல. பகவான் எல்லாத்தையும் தானா தன்னுடைய திவ்யமான சங்கல்பத்தினாலே விதவிதமா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் உத்தரை அழகா பிரார்த்தனை பண்ணிட்டா, பாஹி பாஹி மகாயோகி தேவ தேவ ஜகத்பதே ந அந்யம் த்வத் அபயம். உன்னை விட்டா அங்க யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லை, ரட்சகன் இல்லை. நான்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம், நீ காப்பாற்றணும் அப்படின்னு. உடனே சுவாமி உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு அழகா அந்த பரிசத்தை காப்பாத்தினார். இது எப்படி நடந்தது, இவ உட்காந்து தலையில கையில வச்சுன்னு ஓன்னு அழுது, நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தை கஷ்டம் வந்துட்டு, என் குழந்தை இந்த பாடு பண்றது, நான் லோகத்தை என்ன சுகத்தை கண்டேன், இத்தனை மனுஷா இருக்காங்க இல்லை, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் எனக்கு ஒத்தாசம் பண்ண மாட்டேங்கிற ஆட்டுக்காரன் இருக்காரு, ஒரு பிரயோஜனம் இல்லை, மனுஷன் சொந்த மனுஷான பேரு, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்றாளா, இவ்வளவு நம்ம பேசணும். ஆனா உத்தர எதுவுமே பேசல, நேர டீல் கிருஷ்ணனோட தான். எங்க போனா காரியம் நடக்குமோ, சைலண்டா அங்க போய் காரியத்தை முடிச்சுக்கணும், சரியா காரியம் சாதிக்க டபு இருக்கணும். குழந்தைகள் மாதிரி இருக்கும், குழந்தைகள் என்ன அழகா தெரியுமா, நம்மளை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கு, நமக்கு தான் குழந்தைகளை ஜட்ஜ் பண்ண தெரியல. அதுக்கு தெரியும் தாத்தால என்ன பண்ணா காரியம் சாதிக்கலாம், பாட்டி கிட்ட என்ன பேசினா காரியம் சாதிக்கலாம், அப்பா கிட்ட என்ன விஷயத்தை நடத்த முடியும், அம்மா கிட்ட என்ன விஷயத்த நடத்த முடியும், அவளால பழங்க எல்லாரோடையும் பழக முடியும், எல்லார்கிட்டயும் காரியம் சாதிக்க முடியாது. நம்மெல்லாம் அசடு மாதிரி அதுகிட்ட ஒரு காரியம் சாதிக்க முடியாது, நம்ம தலையில இருக்கும். அவங்க ஒரு டம்ளர் தண்ணி வாங்குறதுக்குள்ள அது பல்ல அது தேய்க்கிறதுக்கு நம்ம ஒரு டென்ஷன் ஆக வேண்டியிருக்கு, அது சமத்தா போட்டுக்கிறது நம்ம டென்ஷன் ஆகுது. ஆனா அதுதான் காரியத்தை சாதிக்கிறது இல்லையா? அந்த குழந்தைகள் எப்படி தன் காரியத்தை சாதிக்கிறதோ அதுபோல சுவாமி இடத்துல போயாச்சுன்னா எந்த காரியத்தை வேணாலும் சாதிச்சிடலாம். நன்னா ஞாபகம் புத்தரை பாக்கிறா, பஞ்ச பாண்டவர்கள்னா கூட இருக்கா, எல்லாரும் இருக்கா, திரௌபதி இருக்கா, குந்தி இருக்கா, சுபத்ரா இருக்கா, இவா யார்கிட்டையும் போய் புலம்பவும் இல்லை அழவும் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கதறி டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், மனுஷா கிட்ட பேசி பேசி, மனுஷா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணி, அப்புறம் மனுஷா கிட்ட சொல்லி சொல்லி, அப்புறம் புலம்பி புலம்பி, இதுலயே பாதி ஆயுசு போயிடுறது. திரௌபதி எப்படிதானே பண்றா, இந்த கோவிந்தா புண்டரீகாட்சா லட்சமாம் சரணாகதம்னு கத்துறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் பேசுறா, எல்லாத்தையும் பேசுறா, ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் தர்மத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, அந்த வீட்டுக்கு வந்த மருமகள்னு சொல்லி தன்னுடைய உரிமையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் செவிடா இருக்கு, ஒன்னுத்துக்கும் காதல விழவே இல்லை, யாரும் பதில் பேசல, பேசின மித்திரர் வார்த்தையும் எடுபடல, பீஷ்மர் வார்த்தையும் எடுபடல. அப்ப கடைசியில என்னடா ஆச்சுன்னா, கிருஷ்ணான்னு கத்தின உடனே தானாகவே சகாயம் வந்துடுச்சு இல்லையா? ரொம்ப அழகான விஷயம் இதுதான். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும், அது அவங்க நல்லதோ கெட்டதோ, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கரமா இருக்கா, கிருஷ்ணான்னு அவன் காலில் போய் விழுந்துடும். கிருஷ்ணா எனக்கு ஒன்னும் தெரியலப்பா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுத்து என்ன காப்பாத்து. அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிருஷ்ணா அப்படியே நம்ம அந்த விஷயத்த இந்த ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதா இருக்கட்டும், அந்த ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷனை நமக்கு பாசிட்டிவா மாத்துறதா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் தான் என்ஜாய் பண்ணணும். டிவோஷன் எடுக்கடா, பக்தி எடுக்கடா அப்படின்னா, பகவான் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு என்ஜாய் பண்றதுக்கான தான் பக்தி. பக்தி அதுக்காக தான், சும்மா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறதுக்கோ டென்ஷன் ஆகிறதுக்கோ பக்தியே கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் ஆச்சரியமா உத்தரவே பகவான் இடத்துல விழுந்தா பகவான் அழகா கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சா காப்பாத்திட்டான், உத்தரை அபாரான்ட்டான். அதே சமயத்துல பகவான் பஞ்ச பாண்டவர்களை வெளியில இருந்தும் காப்பாத்திட்டான், குட்டி கிச்சாவாகி உத்தரையுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சும் காப்பாத்திட்டான். அப்ப எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் முடியல, நமக்கு வேண்டப்பட்டவா அவளுக்கு சரியில்லை, அவா கிட்ட புலம்பியோ அடுத்தவா கிட்ட புலம்பியோ பிரயோஜனம் இல்லை, கிருஷ்ணன் கிட்ட புலம்பும். புலம்பினா சரி பண்ணக்கூடவா கிட்டதான் புலம்பணும். அவா கிட்ட புலம்பா என்ன ஹோட்டல்ல போயிட்டு எனக்கு துணி எங்க வாங்கணும் எப்படின்னு கேட்க முடியும், ஹோட்டல் என்ன கிடைக்கும் அதானே சாப்பிடணும். இப்ப கிருஷ்ணன் கிட்ட போயாச்சு அப்படின்னா பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி என்ன வேணாலும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எப்படி வேணாலும் கிடைக்கும், எத்தனை விதமா வேணாலும் கிடைக்கும், எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். அவ கிருஷ்ண இடத்துல பிரார்த்திச்சுட்டா தன்னுடைய அந்த டென்ஷனை அந்த இன்சைக்கோட ஃபீலிங்க பகவான் கிட்ட கொடுத்துதா பகவான் அழகா உள்ளேந்து காப்பாத்திட்டான். அப்படி திரௌபதியை காப்பாத்துறான், குந்திய காப்பாத்துறான், இத்தனையும் அழகா சுவாமி வந்தா பிரஹித் மகாராஜனுக்கு அழகா அவனுக்கு சாபம் வந்துடுது, பிராரப்த கர்மாவனால பிராமண சாபம் வந்துடுது. அதையும் கிருஷ்ண கிட்ட கொடுத்துட்டா அழகா சுகபிரம மகர்ஷி வந்தார், உட்கார்ந்தார், பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நம்ம லாஸ்ட் நமக்கெல்லாம் அதான ஒரு கஷ்டம் வந்துடுது சுவாமி, உடனே ஜாதகத்தை பார்ப்போம், நியூமராலஜியை பார்ப்போம், இல்லாட்டி பிரச்சனை வச்சு பார்ப்போம், இல்லாட்டி சீட்டு போட்டு பார்ப்போம், இதையா எல்லாத்தையும் பண்ணி பார்ப்போம், கடைசியிலையும் கிருஷ்ணன் கிட்ட மட்டும் போக வேண்டியது பகவான் இடத்துல. இது நடந்திருக்கு என்னமோ தெரியல அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணா உனக்கு தெரியும், நமக்கு என்ன நடக்கிறதோ அதை கிளீனா எதனால நடக்கிறது, எப்படி நடக்கிறது, அது எந்த விதத்துல அந்த விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பகவானுக்கு ரொம்ப நின்னா தெரியும். அதனால பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அழக பகவான் ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாம் நமக்காக எல்லா பிளானையும் அவர் பண்ணிட்டு தானா நம்மள சௌகரியமா ஒப்படைச்சிட்டோம். நாங்க எல்லாம் உபன்யாசம் தான் பண்றோம், நான் மறு உபன்யாசம் பண்ணல, இந்த சாரி இப்படி வைக்கணும், இந்த மைக் இப்படி வைக்கணும், நான் தானே பிரயத்தனம் பார்த்தேன்னா, நான் பாதிரி சாரி 6 மணிக்கு ஆரம்பிக்கணும் வந்தேன், உட்காம எல்லாம் ரெடியா இருக்கு. ஏண்டா நான் கிருஷ்ண விஷயம் சொல்ல போறேன், எவ்வளவு தானே, நான் சாரை எடுத்து நான் மைக்க வச்சு நானும் எல்லாம் செட் பண்ணாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல இல்லையா, ஏண்டாண்ணா கிருஷ்ணான்னு உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, அப்ப எல்லாம் நடக்கிறது இல்லையா. அதே மாதிரிதான் கிருஷ்ணா இது ஓம் பாடு நீ பாத்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிட்டா அது எப்படி அவன் பண்ணிட்டு போதுமே, நம்ம அதை போய் டென்ஷன் எடுத்துக்கணும். நம்ம பண்ற பெரிய தப்பு என்னடான்னா, இது இப்படி நடந்தா தேவலையே, அது அப்படி நடக்காம இருந்தா தேவலையே, இது இந்த மாதிரி நடந்துடுத்துனா என்ன பண்றது, இந்த மாதிரி நடக்கலைன்னா என்ன பண்றது, இப்படி யோசிச்சு யோசிச்சே ஜென்மாவை நஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், டென்ஷனை விருத்தி பண்ணிக்கிறோம். பகவான் சொன்ன யோசிக்காத டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றா பாருங்க, நீ ரொம்ப டென்ஷனா இருக்குன்னா யோசிக்கிறத விட்டுடு, தானா விட்டுட தானா நடக்கும் அப்படின்றா. பகவான் ராஜா நீ யோசிக்காத, யோசிக்கிறதா ஒண்ணு யோசிச்சா பாசிட்டிவா யோசிப்போம் ஒரு விஷயத்தை, இல்லையா யோசிக்கிறத விட்டுடு. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒண்ணு ஒரு பிரச்சனை வந்துருத்தோ கவலை வந்துருத்தோ பயங்கரமான விஷயங்கள் இருந்தா ஒண்ணு அதை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண முடியும், இல்லாட்டி கப்சிக்னு அவ்வளவுதான். எனக்கு தெரியல அப்படின்னு டோட்டல் சரண்டர் ஆயிட்டேன்னா தானாகவே அந்த விஷயம் இருக்கும். ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் மண் பும்பு மாற மாதிரி தலையாட்டிட்டு குடுக்க மருந்து சாப்பிடுறோமா இல்லையா, நமக்கு ஒன்றும் புரியறது இல்லை, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் சரியா இருந்தா டாக்டர் கிட்ட போவோம் கடைசியில், அவர் இப்படிதான் அப்படிதானா உடனே வாழை சுருட்டிட்டு வாயை கட்டின்னு எதுதான் பண்ணிட்டு அது வியாதியிலே தப்பிக்கிறதுக்கு பகு பிரயோஜனம் பகீரத பிரயோஜனம் எதிராக பண்றோம்னா இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு தான். அப்ப அதே மாதிரி சுவாமி கிட்ட ஒப்படைச்சிடும், ஒன்னு பாசிட்டிவா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, இல்லையா அது அப்படியே ஓரம் தள்ளி வச்சிருந்தோம் தானா அது நடக்கும். நெகட்டிவா நம்ம ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் 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 பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். நம்மளோட பெரிய பிரச்சனையே இந்த ரோஜா செடியில அழகா ஒரு நாலு பூ பூத்திருக்குன்னா இந்த நாலு பூ என்ஜாய் பண்றது எத்தனை முள்ளுன்னு எண்ணிட்டு இருக்கும், இங்கதான் பிரச்சனையே. இந்த முள்ளு நமக்கு அவசியமே கிடையாது, ரோஜா செடியில பூவை தானே பார்க்கணும், எத்தனை முள்ளுன்னு யாராவது கவனிக்கிறோமா? அது போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இருக்கிற பாசிட்டிவ் எஃபெக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, நெகட்டிவ் விஷயங்களை கவனிக்காம விட்டுடும். நம்ம கவனிக்க கவனிக்கதான் அது இன்னும் 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 பெருசாகிட்டே இருக்கு. நீங்க கவனிக்காம விட்டுவிட்டீங்க அப்படின்னா தானாகவே அதனால உண்டாகக்கூடிய பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு. புத்தரை அப்படிதான் பண்றா, பரிசுத்த அப்படிதான் பண்றான், அழகா பரிசுத்த எல்லாத்தையும் விட்டுட்டான், கிருஷ்ணான்னு விட்டான், அழகா பகவானே அவனுக்கு பிராயோபவேசம்னு ஐடியா சொல்லி கொடுத்துட்டான், அழகா கங்கை கடல வந்து உட்கார்ந்துட்டான், பகவானே எல்லா ரிஷிகளையும் கொண்டு வந்து விட்டுட்டான், பகவானே அவனை கேள்வி கேட்க வச்ச, அழகா எல்லா ரிஷிகளையும் உட்கார்ந்து சொன்ன சுகபிரம மகரிஷி வந்தான், சுகபிரம மகரிஷி வந்து அவர்கிட்டயும் அதே கேள்வி கேட்டான், அவளுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். முதல்ல சுப்பிரமணியன் தான் ஏழு நாள்ல மரணம்னு ரொம்ப தான் பீதிக்காத சும்மா உட்கார் போகும், அவனுக்கெல்லாம் உடனே அவர் சுய பச்சாதாரம் வந்து வரும், ஒரு உடம்பு முடியல உடம்பே முடியல, இருக்கிறதே ஒரு உடம்பு தான், உடம்பே முடியல, உடம்பெல்லாம் வலிக்கிறது, இருக்கிறது ரெண்டு கை ரெண்டு கை, இதுக்கு மேலே நம்ம என்ன ஹைட்டோ என்ன வெயிட்டோ அவ்வளவுதான் வலி, அதுக்கு மேல பெருசா தனியா எக்ஸ்ட்ராவா வந்து வலிக்க போறது கிடையாது, எக்ஸ்ட்ராவா எதுவும் நம்மளை பாதிக்க போறதே கிடையாது. இந்த பிராரப்த கர்மா கூட நம்ம உடம்பு சைஸுக்கு தான் பாதிக்கும், அதுக்கு மேல பாதிக்காது, மனசுடைய பலகீனத்துக்கு தகுந்த மாதிரி தான் பாதிக்கும், அதுக்கு மேல பாதிக்கவே பாதிக்காது. நீங்க எல்லாத்தையுமே நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப பெருசு பெருசா நினைச்சுக்கிறது ரொம்ப சாதாரணமா விட்டுருந்தோ, ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வெறும சரி இது இவ்வளவுதான் அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சுட்டதுனால பாதிக்கு பாதிக்குன்னு சொல்லி சுக்கப்பட மகிழ்ச்சி அதை போல கத்வாங்கன்னு அழகா ஒரு முகூர்த்தம் தான் இருந்தா அதுக்குள்ள மோசம் அடைஞ்சுதான், உனக்கு ஒரு வார காலம் இருக்கலாம் தைரியமா இல்லாமட்டான், உடனே படிக்கிறது தைரியம் வந்துடுத்து ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சுட்டான். அதேதான் யுதிஷ்டர் கதை தலதா கேட்டதே தான் பேரம் கேட்கணும், கிம் வாபியேகம் பராயணம் கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாபியேகம் பராய் திட்டோ, வார்த்தை கேட்கிற விதம் மாறதே உரிய அப்படின்னு நல்ல ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவான் தெரியுமா, சிலதெல்லாம் சுவாவம். இந்த கோத்திரம் என்ன சொல்லுவாங்க, கௌசிக கோத்திரம் பரத்வாஜ கோத்திரம், கரெக்டா அந்த கோத்திரத்துக்கு எல்லாம் ஒரே கேரக்டர் இருக்கும், இந்த கௌசிக கோத்திரம் எல்லாம் அந்த மூக்கு மேல போகணும் நின்றுதான், நான் கௌசிக நல்லா தைரியமா சொல்லிட்டுருக்கேன், கரெக்டா அந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து அதெல்லாம் கரெக்டா இப்படி ஜீன் படி வந்துருக்கு. கரெக்டா பார்த்தேன்னா பீஷ்மர் கிட்ட யுதிஷ்டர் கேட்டா அதே விஷயத்த பரிசுத்து சுகபிரம்மத்துக்கு தான் கேட்கணும், அவ்வளவுதான், திரும்ப 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 அதே விஷயங்கள் தான், பாகவதம் ராமாயணம் எல்லாமே ஒரே விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கேட்கிறார், அவளுக்கு புரியற மாதிரி ஒவ்வொரு விதமா இதை சொல்ற, அதுதான் விசேஷமே பாகவத்தில் எல்லாம் அதே தானே, பாரியில எல்லாரும் சாப்பிடறோம், இந்தியாவில எல்லாரும் சாப்பிடறோம், இந்தியாவிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல சாப்பிடறோம், மெயினா சாப்பிடறது எதுக்கு அப்படின்னா பசி சரியாகிறதுக்கு உடம்புல பலம் உண்டாகிறதுக்கு அவ்வளவுதான், அதுக்கு பல விதமான ருச்சி அதுக்கு பல விதமான மெத்தடு எல்லாம் அதே பூசணி காப்பிடங்கிக்கா வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருபத்தி தான் காலத்தை உடனே இருக்கு, ஆனா அவளுக்கு தகுந்தா போல வித விதமா அதை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பாகவதம் அவ்வளவு அழகா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க, சுகபிரம்ம ரிஷி பரிஷத்தை விதவிதமா சொல்லிதரா, ஆச்சரியமா ஜெகத் சிருஷ்டி எல்லாம் சொல்றா, பிரம்மதேவன சிருஷ்டி பண்ணது எல்லாமே சொல்றார், எதுக்கடா ஜெகத் சிருஷ்டி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றா, நீ டென்ஷன் எடுத்துக்காத, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் எல்லாருமே எல்லாருமே டென்ஷனா எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. சிருஷ்டிச்சவன் பார்த்துப்பான், படைச்சவன் பார்த்துப்பான், நல்லா ஞாபகம். இவ்வளவு அழகா ஒரு உலகத்தை படைக்க முடியும், இவ்வளவு அழகா ஒரு சரீரத்தை கொடுக்க முடியும், இவ்வளவு அழகா நமக்கு ஒரு வாழ்க்கை டிசைன் பண்ண முடியும், இவ்வளவு அழகா பல விஷயங்கள் நமக்காக பகவான் யோசிக்கிறா அப்படின்னா அப்ப வாழ்க்கை நல்லா தானே மெயின்டைன் பண்ணுவார். புரிஞ்சுக்கோங்க, சாதாரணமா விட்டுடுங்க வாழ்க்கை, நீ ரொம்ப போய் மெஸ்அப் பண்ணவே பண்ணாது, ஜாலியா விட்டுடுங்க. இப்ப இந்த ஆட்டோல ஏறல அப்படின்னா எந்த இடத்துல இறங்கணும், எவ்வளவு பைசா கொடுக்கணும், அதுக்கு மேலே யோசிக்கப்படாது. இந்த ஆட்டோ ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு சம்பாத்தியம் வரும், உன் குடும்பம் எப்படி நடக்குது, அதெல்லாம் ஒரு அனாவசியம். நன் ஆஃப் யுவர் பிசினஸ் கொஞ்சம் டீசென்டா டிப்ளமேட்டிக்கா சொன்னா மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், அவ்வளவுதான். இது டிப்ளமேட்டிக்கா இல்ல, இது ஆட்டோ சொல்ற மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு ஓனரே பார்த்துட்டு போயேன். நம்ம வந்தது என்னன்னா பகவான அனுபவிக்கிறதுக்கு, பகவான உணர்றதுக்கு, நம்ம லைஃப அழகா ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு, நம்ம ரிப்பேர் பண்றதுக்காகத்தான் வந்துடும், நம்மளை ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கும். நீ எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் செட்டில் பண்ண நினைக்காதீங்க, நீங்க உங்களை செட்டில் பண்ற வழியை பாருங்க. செட்டில் ஆகாமலேயே ஓடிட்டு இருக்கு, பல வருஷமா செட்டில் ஆகவே இல்லை. செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபிளைட்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தோம், ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஏதாவது எமர்ஜென்சின்னா ஃபேஸ் மாஸ்க் வரும், ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கோங்க, அப்புறம் அடுத்த வாழ்க்கை போடுங்கன்னு செய்யணும் அவசியம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வாழ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம அவள் போட போவோம் பாருங்க, நமக்கு அதுக்குள்ள பிரீத்திங் டிஃபிகல்டி வந்துடும், ஆக்சிஜன் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி அவளுக்கும் போடாம நம்மளுக்கும் போடாம நம்மளும் போயிடும், அவளையும் போக வச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு நாலஞ்சு பேருக்கு மாஸ்க் போடணும், அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தான் மாஸ்கை போட்டுக்கணும் சரியா சொல்லணும்னா. அதுபோல நம்மள சரி பண்ணிக்கணும், திரும்ப திரும்ப ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்தர்கள் எல்லாம் பாருங்கோ, அவள் எல்லாம் பெருசா இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு பெருசா இதை சரி பண்றேன்னு கிளம்பவே இல்லை. விவேகானந்தர் சொல்ல அது நாய்வாது, அவ்வளவுதான் நாய்வாத, என்ன பண்ணா நிமித்தமே முடியாது, அது அப்படிதான் சுத்திட்டு இருக்கும். நீ ஒன்ன சரி பண்ணிட்டே வா, அப்ப என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன்ன பார்த்து பத்து பேர் தெரிஞ்சுவா. ஸ்வச் பாரத் அபியான் சொல்றா இல்லையா, நீ குப்பை போடாம இருந்தா அதுவும் குப்பை போடாம இருக்கும், அவ்வளவுதானே, வெரி சிம்பிள். அந்த மாதிரி நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், அதுதான் நம்முடைய முதல் தர்மம், முதல் டியூட்டி, அதுதான் பிராதான்யமான தர்மம், அதை கரெக்டா பண்ணணும். அதனாலதான் ஜெகசிருஷ்டிய சொல்ற ரெண்டாவது அந்த முழுக்க ஜெகசிருஷ்டி பிரம்ம சிருஷ்டி, பகவான் இவ்வளவு அழகா பிரளயத்துல படுத்திருக்கார், பிரளயம் வந்த பிரளயம் முடிகிற சமயத்தை பகவானே எப்படி அலாரம், இந்த மாயை தான் அலாரமா வச்சிருக்கார், இந்த மாயை பகவான் எழுப்பதான், பகவான் அழகா மாயையில சொல்லியிருக்காரு, நான் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எத்தனை டைம் பேசி நீ எழுப்பணும் அப்படின்னா, அந்த மாயை தான் மாயைன்றது பயமுற்ற விஷயம் இல்லை, பகவானுடைய திவ்ய சக்தி, நல்லா மாயைனா அது பயங்கரம் நினைச்சிருக்கோம், அது ஒரு திவ்ய சக்தி, எதுவுமே புரியாதபடி அதான் வச்சுட்டு பாருங்க, அதான் மாயை. அந்த திவ்ய சக்தி அவ்வளவு அழகா பகவான் எழுத்து விட்டுறது, பகவான் அழகா முடிவு பண்ணால் அவரு நாபியிலேயே ஒரு கமலம் கலந்துருக்கு. இந்த பிரம்மா எங்கே சொன்னார்னா, எல்லா ஜீவர்களும் அத்தனை பேருமே பகவானுடைய நாபியில பிரளயத்தை எழுதுவோம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கும் பகவானுக்கும் தூரமே கிடையாது, நமக்கும் பகவானுக்கும் தான் பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் உண்டு. இந்த ஜென்மால நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்பா அம்மா அண்ணா தம்பி ஆட்டுக்காரர் மனைவி குழந்தை பேரன் பேத்தி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாம் டெம்பரரி ரிலேஷன், நம்ம இடம் இதெல்லாம் பர்மனன் நினைச்சிருந்தோம், அதுதான் கஷ்டமே. இதெல்லாம் இப்ப அவ்வளவு சொல்ற ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அதுதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கும் நம்ம, அவ்வளவுதான். அந்த காலத்துல நமக்கும் பகவானுக்கும் தான் நித்திய பந்தம், நிரந்தர பந்தம், உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டா தீர்மானமா சொல்ற கிருஷ்ணா, மற்ற எல்லாரோடையும் இருக்கக்கூடிய என் பந்தத்தை மாத்திக்க முடியும், அது மாறலாம், அது விட்டு போகலாம், அது காணாமலே கூட போகலாம், ஆனா உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம், நானே மறந்தா கூட நானே வேண்டான்னு வச்சா கூட இது மாறாது. சோ அவ்வளவு க்ளோஸ் நம்மளும் பகவான், மற்ற எல்லாருக்கும் மற்ற எல்லாரோடையும் நமக்கு சில வருஷ பழக்கம், 30 வருஷம் 50 வருஷம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம எல்லாம் 25th வெட்டிங் ஆனிவர்சரி, 50th வெட்டிங் ஆனிவர்சரி, பகவானும் நமக்கு 50,000 கோடி வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி ஆகிட்டு இருக்கு, 50 லட்சம் கோடி வருஷம் ஆயாச்சு. இன்னைக்கு அவர் பந்தாவா அழகா வச்சுட்டு, என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைன்னு நம்ம மேல அப்படி ஒரு காரண்யத்தோட சுவாமி இருக்கா. அதனால என்ன பண்ற, பகவானே தன் நாடிக்குள்ள இருக்கிற ஜீவன்கள்ல எந்த ஜீவனுக்கு பிரம்மா ஆகிற கர்மா பண்ணிருக்கோ அந்த ஜீவனை செலக்ட் பண்ணி அதுக்கு பிரம்ம பதவியை கொடுத்து தன் கமலத்துல உட்கார வைக்கிறது. பிரம்மா சும்மா கட்டளை வரவே இல்லை, உள்ளுக்குள்ளேன்னு பாருங்க, எத்தனை கோடி ஜீவன் யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் சென்சஸ் எடுக்கிறோம், மனுஷாவோட கணக்கு தான் எடுக்கிறோம், ஈ கொசு கணக்கு தான் எடுக்கிறதே இல்லை. எல்லாம் ஜீவன் தான், அத்தனையும் ஜீவன். இத்தனை ஜீவர்களும் பிரளயத்துல ஒன்னாத்தான் இருக்கு. நம்ம அடிச்ச கொசுவும் நம்ம கிட்ட அடி வாங்கின கொசு எல்லாம் நம்மளோட தான் உட்கார்ந்து இருக்கு. ரொம்ப கேவலமா தான் இருக்கும். நம்மளும் எல்லாம் ஒரே ஸ்திதி தான். பிரம்மதேவன்லேருந்து சின்ன கொசு வரைக்கும், மூட்டை பூச்சியிலேருந்து எலியிலேருந்து கர்ப்பாம்பூச்சி வரைக்கும் சேஃபா அந்த சரீரம் இல்லாமல் சுவாமிக்குள்ள அப்படியே ஜம்னு உட்கார்ந்து இருக்கும். இதுலேருந்து எந்த பகவான் தெரியறதா இந்தந்த ஜீவன் போன கல்பத்துல என்னென்ன கர்மா பண்ணிருக்கு, கிளீனா விருது பார்க்கணும். அந்த வைரம் எல்லாம் இருந்துச்சுக்கோங்களேன், நல்லா அந்த டைமண்ட பத்தி தெரிஞ்சவா பார்த்தோன்னே சொல்லுவா தோஷம் இருக்கா இல்லையா. அல்ல, அப்படி இந்த பாம்பு மாதிரிலாம் வெளியும் அது விஷயம் தெரிஞ்சவா பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொன்றத்தையும் அதனுடைய கரெக்டா இருக்கா ப்ரொபோஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு மெத்தவர் உண்டு. சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்துல சொல்றார், முத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், பவளத்தை எப்படி கண்டுபிடிக்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ஃபாரின் காரா சொன்னா கூகுள் சொன்னா ஒத்துக்கிறோம், நம்ம சாணக்கியர் சொன்னா ஒத்துக்கிறது இல்லை. அர்த்தசாஸ்திரத்துல எது நல்ல ரத்னம்னு கண்டுபிடிக்கிறது மெத்தட் சொல்லி கொடுக்குறோம். நம்ம பெரியவாழ மாதிரி பேட்டன் போடாம எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மனசு லோகத்துல இன்னி வரைக்கும் யாருக்குமே கிடையாது. நன்னா யாருச்சுக்கணும், அத்தனை அழகா ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் பேக். அப்படியே வேதம்லேருந்து ராமாயணத்திலேருந்து அத்தனை விஷயங்களுமே நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி அவ்வளவு அழகா பகவானுக்கு தெரியும் எந்தெந்த ஜீவன் என்னென்ன ஸ்திதியில். அதுல பிரம்மதேவர் உருவை ரெடி பண்ணி அந்த பிரம்மதேவர் கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிக்கிறார். எல்லாத்தையும் ஒவ்வொரு கர்மாவை கொடுத்து கருத்து கொடுத்து கொடுத்து ஒவ்வொன்றியா பிரம்மதேவருக்கும் எப்படி சிருஷ்டி பண்ண வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துடுறோம். அவ்வளவு அழகா எல்லாத்தையும் ஜோரா சொல்லி எல்லாம் இருக்கு. ஆனா பிரம்மதேவருக்கு பண்ண தெரியல, தபசு பண்ணி ஸ்ரத்த வர்றதுக்காக அவர் தபசு பண்றாரு. தப்ப தப்பான்னு சத்தம் கேட்கறது பாருங்க. அதுலயே ஒரு ஸ்ரீ குழந்தை இருக்கு, அது எல்லாருடையும் வந்து அம்மா கிச்சனுக்கு எல்லாம் போகும் சாப்பிடும் வரும். அவ்வளவுதான் கொஞ்சம் பக்கம் வந்தா அம்மாவே சொல்றாரு, அது மாதிரிதான் சக்கரை இருக்கு, இதான் பால், இது அடுப்புல வைக்கணும், இதான் டிகாக்ஷன், இவ்வளவு விடணும் சக்கரை, இதை எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கு. ஆனா இதை கத்துக்கணும்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு ஸ்ரத்த வந்தோடனே சமையல்ன்ற ஒரு விஷயத்த கத்துக்கிறது இல்லையா. அது போலே எல்லாம் ரெடியா இருக்கு, ஆனா பிரம்மதேவருக்கு ஒன்னும் பண்ண தெரியல. தபசு பண்றார், தியானம் பண்றார், சுவாமி இடத்துல சரணாகதி பண்றார், ஒண்ணுமே தெரியல. அவரு கூட யாருமே இல்லை. தப்பா தப்பான ஒரு சப்தம் வருது, அப்ப யாரோ இருக்கா ஒரு சப்தம் வரவே. சப்தத்தை ஆலோசனை பண்ணா பிரத்யக்ஷமா பகவான் ஒரு நாள் காட்சி கொடுக்குது. நீங்க எந்த ஸ்திதியில இருக்கிறதோ அந்த ஸ்திதியில இருந்து பக்தி நாம ஜபம் பண்ணுவோம். சைன் மார்னிங் சுவாமி வந்துடுவார், திடீர்னு வருவார், எப்படி வருவார், என்னைக்கு வருவார், அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. குருவமை டெய்லி குருவாயிரமா பார்த்துட்டு வந்தா, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கொற்ற மழையிலே குருவாயிரம் கூடவே வந்துருந்த வாசல் வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டு விட்டு மஞ்சுளா டெய்லி சுவாமிக்கு மாலை கொடுத்துட்டுதான் இருந்தா. ஒரு நாள் கதவை அடைச்சுட்டான், உடனே பூந்தானத்தை வச்சு பூந்தானம் சொல்லிட்டாரு, மரத்துல போடுறீங்கட்டா பத்மநாபம் மரப்பிரபு. தெரியவான தப்பா சொன்னா கூட அவருக்கு அர்த்தத்தை பகவான் போயிடுவான். பத்மநாபம் மரப்பிரபுன் மரத்துல மாலையை போடுதான், அன்னைக்கு மாலை பிரத்யட்சமா குருவாயிரம் கழிச்சு போயிட்டு விட்டுடுமோ. பகவான் எந்த ஸ்திதியில வச்சிருக்கானோ அந்த ஸ்டேட்டஸ்ல அந்த சிச்சுவேஷன்ல ஹாப்பியா இருக்கும், அதுல பாசிட்டிவா இருக்கும், அதுல நம்பிக்கையோட இருக்கும், அதுல தைரியமா இருக்கும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் பகவான் தான் வச்சிருக்கான் உங்களுக்கு. எப்படி மர்க்கட நியாயம் மார்ஜார நியாயம் சொல்லுவோம். மர்க்கட நியாயம்னா குரங்கு நியாயம்னு பேர், மார்ஜாரம்னா பூனைக்குட்டி. இந்த பூனைக்குட்டி எதை பத்தினே யோசிக்காது, அது பாதிக்கு ஜாலியா இருக்கும். இந்த அம்மா கூட சும்மா இருக்கவே இருக்காது, மாற்றின்றே இருக்கும் இடத்துல. ஒரு இடத்துல வச்சு அவன் ரெண்டு மணி நேரம் நீங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த பக்கம் போயிட்டு வாங்கல, இந்த பூனைக்குட்டிக்கு அது தெரியவே தெரியாது. இந்த அம்மாவுக்கு தோணிடும், இந்த பக்கம் வச்சா வம்பு நிறைய மனுஷா அலையறா, இந்த அம்மாவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து என் குழந்தைக்கு ஏதானும் ஆயிடுமோ தோணிட்டு தான் டக்குனு இடத்த மாத்தியும். அவ்வளவு தூரம் சுவாமி நம்மளை கவனிக்க, இந்த இடத்துல இருந்தா நமக்கு சரி வராது அப்படின்னு சுவாமி தீர்மானம் எடுத்தா டக்குன்னுபிளா நம்மளை அந்த இடத்தை விட்டு கலப்பிடுவோம், கலப்பிடுவார். எப்படியாவது சில சமயங்கள்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம விட்டு கை கழுவி போற மாதிரி இருக்கும். ஐயோ நான் மிஸ் பண்றேனே, இதை விட்டுட்டு போனோமா, இந்த ஊரை விட்டுட்டு போனோமா, நிறைய நமக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் கண்ணாமின்னு நிறையவே வச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒசறதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங் நமக்கு இருக்கு. பகவான் என்ன பண்ணுவா, ஃபோர்ஸ்புலா அந்த கம்பெனில ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்தோ இது ஏதாவது ஒன்ன பண்ணி அங்கேயிருந்து நம்மளை வெள்ள கலப்பி இதை விட ஒசரமான இடத்துலதான் வைப்பானே ஒழிய கீழே விட மாட்டான். நன்னா ஞாபகம். குழந்தைகள் எல்லாம் ட்ரெயின்ல அடிச்சுட்டு போறா ஒரே கூட்டமா இருக்கு பாம்பே ட்ரெயின்னா, அம்மா அப்பா கூட்டத்தை நடுவில் தன் குழந்தை எப்படி கம்ஃபர்டா இருக்கணும்னு அவ்வளவு அழகா அது பாம்பேல தான் பார்க்கணும். சர்வேல அந்த சிக்கஸ்ட் எல்லாம் பாம்பேல தான் மக்களமா இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஏறது அது ஒரு தனி சுகம்தான், அது ஒரு சுகம்தான். நரகம்னு பார்த்தா நரகம், அது டிபென்ஸ் தான் அடிச்சு. எனக்கு இனி வரைக்கும் பாம்பே ட்ரெயின்ல கூட சுகமான விஷயம் நம்ம போய் நின்னா தானா ஏற்றி விட்டுருவா, தானா ஏற்றி விட்டுருவா. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவளே பார்த்து பார்த்து கூட்டத்தோட கூட்டத்தோட கோவிந்தான்றது பாம்பேல கண்டுபிடிச்சிடும். அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்பா அம்மா அந்த குழந்தைய கொண்டு போய் உட்கார வைப்பா பாருங்க, அதுக்கு ஒரு கம்ஃபர்ட். அப்ப இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் நம்ம குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு நம்மால நினைக்க முடியும்னா சுவாமி நினைக்க மாட்டாரு. நமக்கும் நம்ம குழந்தைக்கு எத்தனை வருஷம் பந்தம் இருக்கு, சுவாமிக்கு நமக்கு எத்தனை கோடி வருஷம் பந்தம் இருக்கு. உன்னை வந்து நல்லா ஞாபகம், எந்த காரணத்தை கொண்டும் சுவாமி நம்மள ஒரு மோசமான நிலைமைக்கு எடுத்துட்டு போகவே மாட்டார். நமக்கு அது வரவே வராது, வரவே வராது. இன்னும் வசத்தியா, இன்னும் வசத்தியா, இன்னும் வசத்தியா தான் எடுத்துட்டு போகும். அதனால எந்த இடத்துல இருக்களோ, எந்த நிலைமையில இருக்களோ, இந்த நிலைமை சுவாமி எனக்கு கொடுத்திருக்கா. எந்த நிலைமையில வச்சிருக்காரோ அந்த நிலைமையில சுவாமி நம்மளை கவனிச்சுட்டு தானே இருக்க. தாய் போன எல்லாம் சுத்தின் இருந்தாலும் கவனிச்சுட்டு தானே இருக்கும். இந்த குஞ்சு பறவை எல்லாம் அம்மா அப்படி அந்த கூட்டுல வச்சுட்டு போடும். எதுக்கு போகிறதுன்னா அந்த குஞ்சு பறவைக்கு ஆகாரம் கொண்டு வரதுக்காகத்தான் போகும். அஜாத பக்ஷம் இவமாதரம் ககாகா, ரொம்ப அழகா பாகவதத்துல விருத்ராசுரம் சொல்ற. இந்த குஞ்சு பறவை தாய் பறவை எப்படா போகணும்னு சொல்லி இந்த கூட்டுக்குள்ளேயே சுத்தின் இருக்கும். இந்த கூட்டுக்குள்ள இருந்து இப்படியே சுத்தின்றே இருக்கும். அம்மாவா தேடிண்டு வந்து அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். இந்த குஞ்சு பறவை இதை விட்டு இறங்க ட்ரை பண்ணவே பண்ணாரு, இதை விட்டு வெளில போகிறது ஒண்ணுமே பண்ணாரு. அது பாட்டுக்கு அங்க இருந்துட்டு அதோட பாஷையை அம்மா 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 அம்மான்னு கூட்டுகிட்டே இருக்கும். தானா அம்மா கொண்டு வந்து அது ஆகாரத்தை எப்படி கொண்டு வரும்னா, இது சாப்பிட அதுக்கு தெரியும் அம்மாவுக்கு பசிக்குமேனு சொல்லி வாயிலேயே நல்லா மசிச்சு இது ஆடு வாயில நேரம் கொண்டு ஊற்றா போல கொண்டு வரும். அப்ப இத்தனோடு ஒரு பட்சிக்கு இவ்வளவு பண்ண முடியும்னா சுவாமியால பண்ண முடியாது. சமயம் சொல்லுவோம் என்ன சொல்றது, நாலு செவத்துக்குள்ள மாறிட்டேன், என் கையை காலெல்லாம் கட்டி போட்டுட்டா, ஒன்னும் பண்ண முடியல. சந்தோஷப்படுங்க, வெளியில போனாதான் பிரச்சனை. இங்க பாடி இருக்கிற இடத்துல இருந்துக்கணும். பாம்பே ட்ரெயின்ல ஏரியாச்சுன்னா ஒரு இடம் கிடைச்சா அங்க அப்படியே செட்டில் ஆகும். அதை விட்டு நகர்ந்துட்டோம்னா உள்ளதும் போயிடும். அந்த மாதிரி எங்க வச்சிருக்காரோ அங்கேயே இருந்துட்டு நீங்க பாட்டுக்கு நாம ஜபம் பண்ணுங்க. இந்த குஞ்சு படம் எப்படி அம்மா பேர் சொல்லி சொல்லி கத்திருக்கோம் அதே போலதான் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அஜாத பட்சம் இவமாதரம் ககாக, அதுதான் விருத்ராசன் சொல்ற. அந்த குஞ்சு படமே அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. முழுக்க முழுக்க அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முழுக்க முழுக்க நான் உன்னை நம்பி இருக்கேன். அதனால எதுவுமே பண்ண வேண்டாம், சோம்பேறியாருன்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் பண்ணுவோம், ஆனா மனசுக்குள்ள நான் உன்னை நம்பி இருக்கேன். இது பாவம் தான், அந்த ஆட்டிடியூட் தான். அழகா அவர் பாடுக்கு தியானம் பண்றார். பிரம்மதேவர் பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். எந்த இடத்துல சுவாமி வைக்கிறாரோ அந்த இடத்துல பூனைக்குட்டி நியாயம் மார்ஜார நியாயம்னு பேர். அவ்வளவு அழகா இருக்கிறார், ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றார். இத்தனையும் சொல்றார் பரிசுத்திற்கு சுகபிரம மகரிஷி. பரிசுத்த ஆனந்தமா தெரிஞ்சிருக்கான், அழகா ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிச்சவொன்னா மனுஷ சிருஷ்டியை பத்தி சொல்றார். அவ்வளவு அழகா சுவாயம்புவ மனு சதரூபம், அவ்வளவு அழகா அவளை சிருஷ்டிச்சுட்டு பிரம்மதேவர் சொல்றார், நீங்க ரெண்டு பேரும் அழகா கல்யாணம் பண்ணிட்டு தாம்பத்திய முறைப்படி குழந்தைகளை வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப சுவாயம்புவ மனுவும் சதரூபாவும் கேட்கிறார், நீங்க சொல்றதுதான் நல்லாதான் இருக்கு, ஆனா நாங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. நாங்க இருக்க மனுஷாளுக்கான ஒரு இடம் பூமி. மனு கிட்டேந்து வந்தா அதனால மனுஷான்னு பேரு. மனுஷன் மனுஷன்னா மனுவுடைய வம்சத்தா, அதெல்லாம் நான் எல்லா வார்த்தையுமே வந்தது, மனுன்ற வார்த்தையிலே வந்ததுதான் எல்லாமே. அந்த மாதிரி அவ்வளவு அழகா கேட்டுட்டார் சுவாயம்புவ மனு சந்தரூபா, ஒண்ணுமே புரியல அவளுக்கு. பிரம்மதேவர் சொல்றாரு கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருக்கும், ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா இருக்கு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாம், ஆனா வாழறதுக்கு ஒரு இடம் இல்லையே அப்படின்னு பிரம்மதேவர் இடத்துல கேட்டுட்டார். பிரம்மதேவர் ரொம்ப மூளையெல்லாம் கசிக்கி பார்த்தா இருக்கும், நாலு மூளை இருக்கு இல்லையா, நாலு தலையும் கசிக்கி கசிக்கி பார்த்தா ரொம்ப ஐடியாவே வரல. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கடைசியா ஒரு யோசனை வந்து கொடுத்து, எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிக்கணும், நமக்காக யோசிக்கிறதுக்கு ஹரி இருக்காரு, நமக்கு நமக்காக யோசிக்கிறதுக்கு ஹரி இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி ஸ்மரண பண்ணா நல்லா ஞாபகம் எல்லா விஷயத்தையும் நீங்க ரொம்ப பிளான் பண்ணிட்டே இருக்க ரொம்ப எல்லாம் பிளான் பண்ணாதீங்க நீ சாதாரண பிளான் பண்ணாம இருக்கீங்க நம்ம எவ்வளவு தூரம் பிளான் பண்றோம்னா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம் அவனை ஓடு ஓடும் இங்க உட்காந்து அதிசயமா இருக்கும் பார்த்து பார்த்து அங்க பார்த்து பாருங்க பிடி பிடி ஐயோ ரெண்டு பேரும் விட்டா போதிக்கிறான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விளையாடுறது அவன் ஓடுறது அவன் ரெண்டு மணி நேரமா கிரவுண்ட்ல ஓடி ஓடி களத்தில் இருக்கிறான் விட்டால் ஓட தெரியலன்றோம் நம்ம சொல்றமா பார்த்தான சாப்பிட்டு மூணு மணி நேரமா டிவி முன்னாடி உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு எனக்கு பத்திட்டு வரும் கஷ்டப்பட அவன் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கான் இதுக்கு வெட்டியா உட்காந்து பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கிரிட்டிசைஸ் வேற இதுக்காக நாலு கமெண்ட் அவனை பார்த்தாலும் ஒரு கோபமா வரும் எனக்கு இவன் சொல்லமா உட்காந்து நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பான் அதுக்காக அதுக்கும் பாருங்க பகவான் கிருப்பை பண்ணிட்டு இருக்கான் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு சம்பாத்தியம் வேறு பகவான் ரொம்ப நல்லது எல்லாருக்கும் எல்லாருக்கும் யாரும் என்ன வரைக்கும் முடிஞ்சுட்டுதான் இருக்கான் நம்ம யோசிக்கவே வேண்டாம் கிருஷ்ணா எனக்கு தெரியல நீங்க அப்படி ஏதாவது விஷயத்த நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்புறம் யோசிக்கிறத விட்டு பாருங்க அப்புறம் கிருஷ்ணன் பார்த்துதான் விட்டு பாருங்க மூணு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஐடியாவும் யோசனை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இது ஒன்றும் வரல போ அப்படின்னு சமயத்துல சிலதெல்லாம் வரலாம் விட்டுடுவோம் சரி போ அப்படி விட்டுடுவோம் தண்ணி வச்சு விட்டுடுவோம் அதுக்கப்புறம் பகவான் பார்த்துமா விட்டுடுவோம் போல இந்த மூணுத்திலயுமே வித்தியாசம் நல்லா தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல கிருஷ்ணன் பண்றான்னு வச்சுட்டு பாருங்கள ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றது இப்ப நம்மளா யோசிக்கிறது எப்படின்னா வண்டியை நம்ம ஓட்டுற மாதிரி வண்டியை நம்ம ஓட்டுற மாதிரி ஒன்னும் புரியலன்றது பார்க் பண்ணிட்டு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு எல்லா முறையும் பண்ணி பார்க்கணும் நமக்கு தெரிஞ்ச எல்லா மெக்கானிசமும் பண்ணி பார்க்கணும் வண்டி ஒன்னும் ஸ்டார்ட் ஆகும் கடைசியில் போ அப்படி ஒரு உடம்பு உடச்சு ஓடுறது ஜெயமே நிற்கிறோம் அப்புறம் இதெல்லாம் யாரா வருவாளா இல்லையா பார்த்துட்டு இருக்கோம் மூணாவது ஆப்ஷன் சரி யாரா வந்தா தேவையான யாரா மெக்கானிக் வந்து என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டு அவன் ரிப்பேர் பண்ணுவான் பாருங்க அந்த மூணாவது பிளான் அதான் கிருஷ்ணாவோட பிளான் அவன் பார்த்துப்பான் விட்டுடுறதுனா அவன் கடைக்கடன் வருவான் டக்குனு எல்லாம் சரி பண்ணிடுவான் இல்லையா அவ்வளவுதான் பகவான் கிட்ட ஒப்படைச்சிடும் எல்லாத்தையும் போட்டு இழுத்து டென்ஷன் ஃப்ரீயா தானே இருக்கும் ஜாலியா தானே இருக்கும் எல்லாம் அப்படி அப்படியே ஜஸ்ட் எப்படி இப்படி நடந்தா நல்லாதானே இருக்கும் எல்லாம் பாத்து பார்த்து எல்லாம் பண்ண நடந்தாரு பகவான் சொல்ல நான் பாத்துக்கிறேன் அனங்கா சிந்தையந்தோமா ஏசனா பரியபாசத்தை தேஷாம் இத்தியாபியுக்தான யோக க்ஷேமம் வஹாமி இவ்வளவு பெரிய கேரண்டி சுவாமி கொடுத்துருக்கார் யோக க்ஷேமம் வஹாமிகிரகம் சரி இதுக்கு என்னடா மேல கண்டிஷன் அப்ளை மேல ஸ்டார் போட்டிருக்காரு யோக க்ஷேமம் வஹாமிகிரகம் என்னடா கண்டிஷன் தான் அனன்யா சிந்தையன் தூமா என்ன நினைச்சா போதும் இவ்வளவுதான் கண்டிஷன் இப்ப நம்ம ஊர்ல கண்டிஷன் சப்ளை மாதிரி கிடையாது அப் டு 30% ஆஃப் அப் டு போட்டிருக்கோம் கடைசியில் ஒன்று கூட 30% வரவே வராது எல்லாம் 3-4-5% தான் ஓடிஞ்சிருக்கும் மேல கண்டிஷன் சப்ளை இது ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீ என்கிட்ட ஒப்படைச்சுட்டா போதும் நீ என்ன நம்பினா போதும் நீ சும்மா இருந்தா போதும் மற்ற எல்லாம் நான் பாத்துக்கிறேன் யோக க்ஷேமம் பகாம் இப்ப ட்ரெயின்ல போறோம் சில பேர் அந்த கார்ல போனா பேக் டிரைவிங் உண்டு பாட்டு வண்டி ஓட மாட்டான் இவா கேரிங்க பிடிக்க மாட்டான் கிளச்சிலயோ ஆக்சிடென்ட்ல பிரேக்லயோ கலக்க மாட்டான் ஒழுங்கா அவங்க ஓடது இல்லை பொறுமையா போங்க அந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பாருங்க ரொம்ப கஷ்டம் இதுல யார் ரொம்ப பாக்கியசாலின்னா ட்ரெயின் டிரைவர் பைலட் எல்லாம் தான் நம்ம பக்கத்துல யாரும் பேக் டிரைவிங்கே பண்ண மாட்டான் சுகமா ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான் அப்ப அந்த ட்ரெயின் டிரைவர் ஓட்டிட்டு இருக்க அவளும் பைலட் தான் சொல்லுவான் லோகோ பைலட்னு சொல்லுவான் நம்ம ட்ரெயின் டிரைவர் ஓடுறான் நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம நம்ம பாட்டுக்கு நிம்மதியா நமக்கு கிடைச்ச பர்த்ல கம்ஃபர்டபிளா செட்டில் ஆயிட்டு தேமேன்னு என்ஜாய் பண்ணிட்டு போறோம் பாருங்க அதுதான் பிளான் பகவானோட நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பார்த்த சாரதி சாரத்தியம் பண்றான் பகவான் அவன் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் சாரத்தியம் பண்றான் பார்த்தன் நீ சாரத்தியம் பண்ணலாம்னு ஒப்படைச்சுட்டான் நம்ம ஒப்படைக்கல உங்க பேர் என்னவோ அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் பேர் சாரதியும் போடுங்க அவ்வளவுதான் நமக்கும் அவன் தான் சாரதி நம்ம பேர் கோபாலன்னா கோபால சாரதி என்ன வேணா பேர் உங்க பேர் எதுவாக வேணா இருக்கட்டும் பார்த்தனுக்கு சாரதி பார்த்த சாரதி யுதிஷ்டனுக்கு சாரதியா இருந்தா யுதிஷ்ட சாரதி வினோதின் பேர் தான் வினோத் சாரதி அவ்வளவுதான் பத்து கூட தான் சாரதியம் பண்றாரு நமக்கும் அவர் தான் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் காத்தால அவர் தானே எழுப்புற ஒரு நாள் உள்ள டிரைவிங் போர்ஸ் அப்படின்னு எனக்கு டிரைவ் போர்ஸ் உள்ளே பகவான் தான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் எத்தனை விஷயங்கள் எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளேந்து சக்தி யாருன்னா சுவாமி தான் அதனால எனக்கு தெரியாது பிரம்ம சாரதி ஆயிட்டாரு இப்ப பிரம்மா பார்த்தா எனக்கு ஒன்னும் பண்ண முடியலப்பா ஒண்ணுமே புரியல. ஆனா நீ ஏதோ பிளான் வச்சிருப்ப, இந்த பூமி பழைய ஜனத்துல மூழ்கி கலக்கிறது, இத எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும்னு எனக்கு தெரியல. சுவாயம்புவ மனதும் சதரூபாவும் கேட்கலாம், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. ஹரி நீ பார்த்துக்கோனுடா, பிரம்மா இந்த விஷயத்த சாரத்தியம் பண்றதுக்கு சுவாமி கிட்ட ஒப்படைச்சுட்டார். இவ்வளவுதான். பிரம்மா யோசிச்சு பார்த்தா ஒன்னும் ஐடியா கிடைக்கல, கிருஷ்ணான்னு விட்டுட்டார். அடுத்த கஷணம் மூக்கிலேந்து பகவான் குதிச்சுட்டான், வராக மூர்த்தி. பகவான் காப்பாத்துறது எங்கேருந்து வேணா வருவார், நம்ம மூக்கிலேந்து கூட வருவார். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததுதான் தெரியும், ஒரு தடவை மூக்கே சுவாமி வரட்டும் நல்லா இருக்கும் தெரியுமா, ரொம்ப ஜாலியா இருக்கு. நம்ம மூக்கே அழுக்கு வந்திருக்கு, சளி வந்திருக்கு, என்னெல்லாம் வந்திருக்கு நம்ம தெரியும், சத்தம் அடைக்க வந்திருக்கு, கடைசியில பஞ்சு வச்சு அடைக்க போறோம். அது அதான் அடுத்த கதை, கடைசி கதை. அதுக்கு ஒரு தடவை சுவாமி வரட்டமே, நீங்க ஆசைப்பட்டு பாருங்க கூட பகவானே, ஒரு தடவை மூக்கிலே வெள்ளவாயி சுகமா இருக்கும், அந்த பகடியிலும் குதிப்பார். ஒரு ஆனந்தம், சுவாமி இப்படித்தான் வரணும்னு ஒரு கேரண்டி தான் இல்லை, எப்படி வந்தாலும் வருவார். அதான் அக்கடி தக்கடனா சாமர்த்தியம், அதாவது நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் எந்த விதத்துல வேணாலும் வருவார், எப்படி வேணாலும் வருவார், என்னவா வேணாலும் வருவார். யாருமே யோசிக்கல, பிரம்மதேவன் யோசிக்கல, பூமி மேல வரணும், மனுஷா அதுல வாழணும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பூமி பிரளயத்துல இருக்கு தெரியும், நமக்கே சில விஷயங்கள்ல இந்த பிரச்சனை இப்படி இருக்குன்னு தெரியும், பட் அதை வெளில கொண்டு வரத்துக்கோ சரி பண்றதுக்கோ நமக்கு தெரியறது. பிரம்மதேவன் பூமி பிரளயத்துல இருக்குன்னு தெரியறது, பூமி தான் மனுஷாவுக்கு வாழ வேண்டிய இடம்னு தெரியறது, ஆனா அதை மேல கொண்டு வரதுக்கு என்ன பண்றதுன்னு ஐடியா மட்டும் அவருக்கு கிடைக்கிறது. நம்ம சொன்ன எல்லாம் தெரியுது, இது பண்றது மட்டும்தான் எனக்கு தெரியல, பெருசா சொல்லிட்டு இருக்கு. பிரம்மாவுக்கும் பிரச்சனை, அவருக்கு எல்லாம் புரியுது, பட் இதுல இருந்து வெளில வர தெரியல. பகவான் கிட்ட ஒப்பட சொல்றாரு, பிரம்ம சாரதி வராக மூர்த்தியா மூக்கிலேந்து வந்துட்டார். ஜோர வராக தோகாவகாசக அப்படின்னு பாகவத் ஒரு பன்னிக்குட்டி குதிச்சுடுது, துவகடீர்னு குதிச்சுடுது, எதிர்பார்க்கவே இல்லை. குதிச்சவன கடகடகடகடன்னு வளர்ந்துட்டார். ரொம்ப பெரிய ரூபம் எதுன்னு வராகவதாரம் தான் உலகநந்த பெருமாள். இந்த உலகநந்த பெருமாள் ஹைட்டே கிடையாது, நம்ம நமக்கு ஒரு பெருசா தெரியல. வராகவதாரம் எத்தனை பெருசு அப்படின்னா, அவர் பல்லுல பூமி கடுகு மாதிரி ஒட்டி நிறுத்தும், அப்ப எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க. திரிவிக்ரம அவதாரம் கூட பூமியில காலை வச்சுட்டுதான் காலை பிடிக்கணும், அப்படிதான் காண கிடைக்கிறது. வராகமூர்த்தி அவ்வளவு அழகா வந்துட்டார், அவ்வளவு அழகா சந்தோஷம் பிரம்மதேவருக்கும், இப்படி வந்துட்டானே பகவான், எத்தனாச்சரியமா வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே பெருசா வளர்ந்தார். பிள்ளையத்துல இறங்கினார், எனக்கு நடுவில் அவரை இரண்யாசனர் வந்துட்டா அவனையும் வதம் பண்ணார். பூமி அழகா அந்த சப்தம் அந்த வாசனையை வச்சே ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சுட்டார். சாதாரணமா சொல்லுவோம், ரொம்ப மூக்கு நீளம் நாக்கு நீளம் அப்படின்னு, அதெல்லாம் வராக மூர்த்திக்குதான். அந்த பிரளய ஜனத்துல அந்த பூமியுடைய வாசனையை அத்தனை அழகா கண்டுபிடிச்சு அப்படி தூக்கிட்டு வந்துட்டா. அப்படி தூக்கிட்டு வர சமயத்திலையும் பூதேவி கேட்கிறார், பிரபு அழறா பூதேவி. இப்ப பகவான் கேட்கிறார், எதுக்கடி அழறாய், இல்ல எனக்காக இவ்வளவுலாம் பண்றேன், இப்ப எல்லா மனுஷா எல்லாம் குழந்தைகள் தான் என் மேல வாழ போறா, இந்த பூமியில வாழலாம் சௌக்கியமா இருக்கணும், பூமியில வந்தாச்சுன்னா ஆயிரம் டென்ஷன் உண்டு, ஒவ்வொரு நாளும் எப்படியோ கவலைகள்லாம் இருக்கு, இதுக்கு நடுவில் அவளை நீங்க எப்படி ரட்சிக்க போறேள் அப்படின்னு. அப்ப பகவான் சொல்றான், சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாத்து சாம்யே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமகம் சதஹத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது என்ன நினைச்சு வச்சு, அப்படி யார் என்ன நினைக்கிறாளோ அவ கடைசி காலத்துல கட்டை போலே கல்லு போலே தனக்கும் பிரயோஜனம் இல்லாம அடுத்த வாழ்க்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிற அந்த சமயத்துல அந்த என் பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம், அவனை நான் மேலான என்னுடைய ஸ்தானத்துக்கு அழிச்சுண்டு போறேன். அதாவது அந்த குழந்தைய அவனுடைய வீட்டுக்கு அழிச்சுண்டு போறேன்னு சார். நம்முடைய இடம் எதுனா பரமபதமாகிய வைகுண்டம், இது டெம்பரவரி தான் சொல்றாரு இல்லையா. இந்த ஹாலிடே ட்ரிப் எல்லாம் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் நைட்ஸ் ஸ்டே அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, த்ரீ டேஸ் ஃபோர் நைட்ஸ் அப்படின்லாம் அவர் கனெக்ட் பண்ணி சொல்றாரு. அதே மாதிரிதான் இத்தனை டே இத்தனை நைட் நமக்கு சங்கல்பம் பண்ணி கொடுத்துருக்காரு, அது வரைக்கும் டெம்பரவரியா வந்திருக்கும். அழகா பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு கடகடகடன் கிளம்பி நம்முடையதான இடமாகிய வைகுண்டத்தை அடைஞ்சு அதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப பிரம்மதேவர், பிரம்மதேவர் ரொம்ப பெரியவர், ஜெகத் சிருஷ்டி பண்றவருக்கு எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு பிராமிகிட்டதான் பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்குன்னா நமக்கும் அதுதான் கதி, சரணாகதி. நீ சரணல்லால் சரணிந்தே. எனக்கு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு வழிகாட்டு ஒப்படைச்சுக்கோங்களேன். தானா சுவாமி வழிகாட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வராக அவதாரத்தை நினைக்கும் போது அதான் பிரச்சனை வந்துவிட்டா எனக்கு தெரியல, நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு இந்த ரெண்டு கையும் தூக்கிட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றது அவ்வளவுதான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா சுவாமி ஏதானம் பண்ணி நமக்கு அந்த விஷயத்தை சாதிச்சு கொடுத்துருவோம். இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மா இடுப்புல உக்காரணும், அப்பா அம்மா தூக்கிக்கணும்னு ரொம்ப ஆசை, இதுவா ஏற முடியாது. என்ன பண்ண, அப்பா கிட்ட போய் அம்மா கிட்ட கை தூக்கி முடியே நிற்கும். அப்பா அப்பா அம்மா 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 ரெண்டு கையை தூக்கி ஆச்சுன்னா தானாவே அப்பா அதை தூக்கிக்கிறாரு இல்லையா. இதுக்கு என்னடா பண்ண முடியும்னா ரெண்டு கையை தூக்கி எனக்கு தூக்கிக்கோன்னு சொல்லதான் முடியும். சொல்லியாச்சுன்னா தானாவே அப்பா அம்மா தூக்கி பாவம் எவ்வளோ கை தூக்கின்னு இருக்கு அப்படின்னு
நினைச்சிட்டு போராடுறத விட அன்ஃபிட்டுன்னு சொல்றது ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம ரொம்ப ஃபிட்டே நினைச்சிட்டு போராடுறத விட அன்ஃபிட்டுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அழகா ரெண்டு கையை தூக்கிட்டோம்னா சுவாமி எல்லாத்தையும் பண்ணுவா. பிரம்மதேவர் ஜெகத் சிருஷ்டி அவர் கடமாவை பண்ணிட்டு தான் இருக்கார், ஜெகத் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். என்னென்ன சிச்சுவேஷன்ல அவர் கொண்டு முடியல, உடனே கையை தூக்கிறார் பிரபு காப்பாத்து அப்படின்னு. அதே தான் நமக்கும், எதை பத்தியுமே கவலைப்படாதுங்கோ, எந்த ஸ்திதியில இருக்கோ அந்த ஸ்திதியில இருந்தோ, நாமஜபம் பண்ணுங்கோ, என்ன சிச்சுவேஷன் வருதோ அந்த சிச்சுவேஷன் அப்படியே சுவாமி கிட்ட கொடுத்துருங்கோ. எனக்கு தெரியல இனி காப்பாத்துன்னு ஒப்படைச்சிருக்கோம், அப்ப சுவாமி வழி பண்ணுவார் காப்பாத்து. அதனாலதான் சுவாயம்புவம்மனுக்கும் சட்டரூபாவுக்கும் அவ்வளவு அழகா ஜோரா பூமி கிடைச்சிடுத்து அல்ல கல்யாணம் என்று சொக்கியமா வாழ ஆரம்பிக்கிறான். சுவாயம்புவம்மனுக்குதான் குழந்தைகள்லாம் பிறக்கிற உத்தான பாதன், பிரியவர்தன், தேவகூதி, ஆகூதி, பிரசூதி, இவாதான் முதல் முதல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்ப காலத்துல. இவாளுக்கு அப்புறமா தான் மனுஷர்கள் எல்லாருமே வந்து ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, பிரியவர்தன், உத்தான பாதம், மூணு பெண் குழந்தைகள், ரெண்டு ஆண் குழந்தைகள் அழகா பெற்றுச்சு, அழகா வளர்த்துட்டு இருக்கா. அப்ப சுவாமி மணி எதுக்கு எடுத்தாலும் பகவான் இருக்கான்னு விட்டுடுவார். இந்த குழந்தைகள் கல்யாணம் நடக்கணுமா கவலையே படல, அவர் பாருக்கு தேடுறார் பகவானே நீ காட்டுவிட்டார். அழகா சுவாமியே நாரதர் அனுப்பிட்டார், நாரதர் அனுப்பி தேவகூதிக்கு அழகா கர்த்தம பிரசாபதினு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு கொடுத்துடலாம். சுவாமி மனு அதை இந்த காலத்திலேயாவது நிறைய மக்கள் இருக்கா, பல ஊர்ல இருக்கா, மேட்டி மோனிலாம் போட முடியும். இப்ப வந்திருக்கிறதே பெரிய பூமியில அஞ்சு பேர் தான் தனியா இருக்காரு. இந்த ரெண்டு ஆம்பளை பசங்க மூணு பொம்பளை பசங்க தான் இருப்பாரு. எங்க மேட்டி மோனியை போடுறது, எங்க தேடுறது? அவர் பாட்டுக்கு ஜாலியா கிருஷ்ணா மேட்டி மோனிட்டு ஒப்படைச்சிட்டு ஃபர்ஸ்ட் புரோக்கர் யாருன்னா கிருஷ்ணன் தான், மேரேஜ் புரோக்கர். சமமா ஒப்படைச்சார் கிருஷ்ணா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், வயசாயிருது, நீ பாத்துக்கோ. அவரே பார்த்தார், ஒரு அசிஸ்டன்ட் புரோக்கர் வச்சிருக்காரு நாரத மகரிஷி, அவர் அனுப்பி விட்டார். அவர் ஆனந்தமா வந்தார். கர்தம பிரஜாபதி ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு திபசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒருத்த காலம் நிக்கிற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கே ஒருத்தர் வச்சிருக்கலாம், அவருக்கு தெரியல. நமக்கு கல்யாணத்துக்கு போது சொல்றார், நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்குவோன்றார் ராபியா. நமக்குதான் புரிய மாட்டேங்கிறது. கரெக்டா சொல்ற, நல்ல நேரம் முடிய போறது, நல்ல நேரம் முடிய போறது, நல்ல நேரம் முடிய போறது. சாவதான் சாவதான் சாவதான். எனக்கு தெரிஞ்சு அதை தப்பிச்ச ஒரே ஒருத்தர் சமத்த ராமதாசர் மட்டும்தான். அவங்க சாவதான் சாவதான், ஜாகிரத ஜாகிரத, மாட்டிக்காத மாட்டிக்காத தப்பிச்சு ஓடி போயிட்டேன். மற்றவாள் ஐயான்னு சிரிச்சுட்டு இருக்கோம். அது அதான் கசிங்க சிரிச்சு, நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணை கூட்டு, ரொம்ப அழகான வாக்கியம். சீக்கிரம் கொண்டு வாங்க, சீக்கிரம் வேற கொண்டு வாங்க, அது வேற அந்த வேற கஷ்டம். ஒத்த காலம் நிக்கிறான் கர்தம பிரசாபதி. அவர் பாட்டுக்கு தியானம் பண்ற பிரம்மதேவர் சொல்லிட்டா, நீ கல்யாணம் பண்ணிட்டு பிரஜா உற்பத்தி பண்ணி ஆனந்தமா வாழ். பிரஜா உற்பத்தி, பிரஜாபத்தின்னு ஒரு வார்த்தை உண்டு. பிரஜாபத்தினா பிரஜைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பிரஜைகளுக்கு பத்தி பிரஜாபதி அப்படின்னு பேர். அந்த மாதிரி பிரஜாபதியா இருக்கார் கர்தமர், நீ பிரஜாபதியா இருக்கணும் அப்படின்னு இருக்கார் பிரம்மதேவர். உடனே ஆச்சரியமா அவர் பார்த்தார், எங்க போய் பொண்ணை தேடுறது? உலகத்தை ரொம்ப கஷ்டமான காரியம் தான் கல்யாணம் தான், ரொம்ப கஷ்டம். கரெக்டா புரிஞ்சுக்கணும், அது கண்டினியூஸா நடக்கணும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சரீரம் வேற, மனசு வேற, எதிர்பார்ப்பு வேற, ஆசை வேற, கர்மா வேற, இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஓட்டுறது அவ்வளவு கஷ்டம். டைனாசருக்கும் எறும்புக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி இது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிலதெல்லாம் அப்படிதான் இருக்கு. யானைக்கும் பூனைக்கும் கல்யாணம், நாய்க்கும் நரிக்கும் கல்யாணம் பண்ணுவோம் தெரியுமா, காட்டிக்கும் குருவிக்கும் கல்யாணம் பண்ணுவோம் தெரியுமா, சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் ஒண்ணு சேர்க்கறது தானே. ஸ்ரீ சரீரத்துக்கும் புருஷன் சம்பந்தம் இருக்காங்க பண்ணி பாருங்க, சம்பந்தமே கிடையாது, எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட். அப்ப எப்படி ஒன்னா போகும்? நார்த் போல் சவுத் போல், ஆனா அதனால அட்ராக்ஷன் இருக்கு. அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டான விஷயங்கள் அவ்வளவு அழகா ஒரு பார்த்தா கருதவன் எனக்கு தெரியாது கிருஷ்ணா. சோ கல்யாணம் வரைக்கும் கிருஷ்ண கிட்ட கேட்கலாம். நீங்க இதுதான் கேட்கணும் அவசியம். தர்ம அர்த்த காம மோட்சம் பாகவதம் ரொம்ப கிளீனா நம்மளை கைட் பண்றது. கல்யாணம் பண்ணிக்கலாமா கிருஷ்ண கிட்ட சொல்லு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுமா கிருஷ்ண கிட்ட சொல்லு, பூமி இடம் வேணுமா கிருஷ்ண கிட்ட சொல்லு, எல்லாம் அவர் பார்த்துப்பா. நம்ம அவர்கிட்ட சொல்லணும். ஊர்ல கலாண்டி சொல்லிட்டு இருக்கோம், கல்யாணமே ஆகல, ஒரு நல்ல வரனே கிடைக்கல, பிள்ளைக்கு வேலையே கிடைக்கல, எல்லாருக்கிட்ட சொல்லி என்ன வேணா நமக்காக கம்பெனியா உருவாக்க போறா, ஒண்ணும் கிடையாது. பகவான் கிட்ட சொன்னா சொன்ன எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டு அவரா நடத்துவார். அவ்வளவு அழகா ஒப்படைச்சுட்டார் கர்தமர். அவருக்காக போய் கொண்டு தேடுறது கூட ஆளு இல்லை. அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ற பகவானே அவ்வளவு அழகா, இவா ஒரு பக்கம் நாமஜபம் பண்ண, அவ ஒரு பக்கம் நாமஜபம் பண்ண, கரெக்டா அங்க நாரதரை தூது விட்டா, அதுக்குள்ள சுவாமி இங்க வந்தா, பிரத்யட்சமா குருடன் மேல வந்துட்டா, பகவான் அவரை பார்த்துட்டா சந்தோஷப்பட்டா, கர்தவ பிரஜாபதி கை ஊப்பிட்டு பாக்குறா. எத்தனை அழகா இருக்கா சுவாமி, எத்தனை ஆச்சரியமா இருக்கா, அப்படி கருடன் மேல எவ்வளவு அமக்கலமா வந்திருக்கா, பத்தி ஊரான் புள்ளை ஊர்வான்னு வந்திருக்காரு. ஜோரா இருக்கிறத பகவான் அந்த கருட வாகனத்துல பாக்குறதுன்றதே ஒரு அழகு. அந்த கருடன் மேல பார்த்துட்டுதான் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. எல்லாருமே ஒரு பிரம்ம ஆச்சரியமா வசாசம் நடக்கிறது பாத்தாளா. பிரம்மோத்சவ சமயத்தெல்லாம் கூட ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா பகவான கருட வாகனத்தை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கர்தமரை தேடிண்டு சுவாமி வந்துட்டார். அவரு தாபாடு இருக்கிற இடத்துல இருந்து நாமஜபம் பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ எதையும் விட்டுட்டு எதையும் திரஸ்கரிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த சிட்டியில இருக்கோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்துட்டு பக்தி பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ, சுவாமி தேடிண்டு வருவா. நீங்க தேடிட்டு போக வேண்டிய அவசியம், எங்கும் தேடிட்டு போவேன். சரி, இந்த அட்ரஸ் இல்லைனா அடுத்த அட்ரஸ்ல போய் தேடலாம். இவர் எல்லாம் இல்லாத இடமே கிடையாது. அங்கெங்க நாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். தூண்லையும் இருக்கார், துரும்பிலையும் இருக்கார். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அப்படின்றார் சுவாமி அம்மா. பிரம்மதேவர் மூக்குக்குள்ளே வராக வருவார் யாருமே யோசிக்கல, பிரம்மதேவருக்கே தெரியல. நரசிம்மர் தூண பிளந்துட்டு வருவார் யாருமே யோசிக்கல. தேவகி கெட்டாவது பிள்ளையா வருவார் யாருக்குமே தெரியாது. பாயசம் குடிச்சு பகவான் வருவார் யாருக்காவது தெரியும். நம்மளுக்கு டெய்லி பாயசம் குடிச்சுட்டு இருக்கோம். அம்மாவாசைக்கும் பாயசம், எல்லாத்துக்கும் ஒரு பாயசம் உண்டு. என்னைக்காவது பிரம்மத்தை பாயசமா குடிச்சிருக்கோமா? நம்மளும் அவ்வளவு பாயசம் குடிச்சாச்சு. குடிச்சத சுகர் ஜாஸ்தியா போனது மிச்சமே ஒழிய பிரம்மம் வந்தா போல ஒண்ணும் தெரியும். ஆனா அவன் நாலு பேரும் பாயசத்தை குடிச்சுட்டா பிரம்மமே நாலு ரூபமா ராமலட்சுமண பரத சத்ருகனா வந்துடுத்து அப்படின்னா பகவான் எப்படி வேணா வருவார்? பாயசமாகவும் வருவார், மூக்குலேருந்தும் வருவார், தூண்லேருந்தும் வருவார். அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம் ரொம்ப அழகா வர்ணிக்கிற பெரியவாள். அப்படி ரியலைஸ் பண்ணதுனால அதனால நீங்க பாட்டு எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல தைரியமா நாமஜபம் பண்ணுவோம். என்ன தேடிண்டு அவர் வருவார். அந்த நம்பிக்கையே இழுத்துண்டு வரும் சுவாமி, தானா இழுத்துண்டு வரும் நம்பிக்கை. அதானே எல்லாம் சொல்றா இல்லையா? அவ்வளவு அழகா வந்துட்டார் சுவாமி. வந்தாச்சு கர்தனரை பார்த்து கேட்டார், என்னடா வேணும் அப்படின்னாரு. கர்தனரை பார்த்தாரு, இப்படி தலையெல்லாம் சொரிஞ்சுட்டு ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பார்த்து சொன்னேன். பகவான் பார்த்தான், இப்படி யாரும் கிட்ட கேட்டதே இல்லை. இத்தனை கற்பத்துல எவ்வளவோ பேரை பார்த்துருக்க, ஆனா கல்யாணம் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட உலகத்தை ஒரே ஆள் நீதாண்டா அப்படின்ட்டான். உடனே பகவான் சிரிச்சான், தத்தாஸ்துன்னுட்டான். இவருக்கு அதுக்கு மேலேயும் கேட்கணும்னு ஆசை. எவடா கேட்கணும், ஐயோ உன்ன மாதிரி ஒரு குழந்தை இருந்தா நன்னா இருக்குமேனு ஆசை இருக்கு மனசுல. சுவாமிய பார்த்தா உன்னையே அந்த ஆசை வந்துடுச்சு, சௌக்கியமா அந்த ஆசை வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, மனசுல நினைச்சுண்டா. அனே பகவானே சிரிச்சுண்டு சொன்னா, சுவயம்பு மனுவுடைய பொண்ணு தேவகூதிய அவளே உன்னை தேடிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா, நீ கவலைப்படாத, உனக்கு நானே பிள்ளையா பிறப்பேன்னு. அதுதான் ஜாக்பாட். நீங்க சுவாமி கிட்ட கேட்ட வரைக்கும் தாண்டியும் கொடுப்பார். வாய திறந்து கேட்கறது இல்ல, மனத்துக்குள்ள நினைக்கிறது இவ்வளவு ஜாகிரதையா நினைக்கணும்ன்றது, கண்டது நினைக்கப்படாத ஆண்டால் ஆராய்ந்து அருளேரோ என்பாராய். கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோ என்பாராய். எனக்கு தெரியலேன்னு ஒப்படைச்சுட்டேன்னா தானாகவே சுவாமி எல்லாம் பண்ணலாம். அப்ப கர்த்தவர் பாருங்க, அழகா கல்யாணத்துக்கு அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணார், சுவாமியே வந்தார், கிருபை பண்ணார், பிந்து சவர் எல்லாம் வந்துருச்சு. அழகா தேவசூதியை கூச்சிருந்து சுவாயம்பூவ மனுவே வந்தா, அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அழகா அவ பாட்டுக்கு போயாச்சு. தேவசூதியும் கர்தமரும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டார். குடும்பம் நடத்துறதுனா முதல்ல கடா பண்ணா திருப்பி தபாசு பண்ணணும், நமக்கு எல்லாம் பழக்கம் இல்லாத ஒண்ணு. கல்யாணம் ஆயாச்சு, முதல்ல ஹனிமூன் தானே கிளம்பணும், போகலன்னா அவளை கேவலமா பார்த்துருவான். எனக்கு சுயம் அனுபவம், கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் உபன்யாசம் ஆரம்பிச்சிருச்சு. உன்னே கேட்காது கல்யாணம் பண்ணி அவர் உபன்யாசம் பண்ணுவாரா அப்படின்னு நான் ரொம்ப வந்து போயிட்டேன். கல்யாணம் பண்ண உபன்யாசம் பண்ணப்படாதா, ஹனிமூன்லாம் போக வேண்டாமா அப்படின்னு. லோகத்துடைய சுவாவம் இப்படிதான் அப்படின்னு நம்மளா வச்சுட்டோம் இல்லையா. கர்த்தமர் அத்தனை அழகா தபஸ் பண்ண ஆரம்பிக்கிற தேவபூதிக்கும் புரியல, அதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் கல்யாணமே வாழ்க்குதான். கல்யாணம் பண்ணா எப்படி வாழணும் வாழ்க்கை தெரியல, அவன் நினைச்சோ கல்யாணமே இப்படிதான் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வாழணும், லிவிங் டுகெதர், கொஞ்சம் டீசெண்டா இருந்தாங்களா. அவ பாட்டுக்கு இருந்தா இவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணாரு, அப்பப்போ முடிச்சு பேர் உப்மாவோ ஒரு கேசரியோ ஏதோ பண்ணி போடுவார், அவர் சாப்பிடுவார், திருப்பியும் தபஸ் பண்ணுவார். இதே நடந்துருக்கு, இப்படியே தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி ரெண்டு பேரும் பகவத் தியானம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு சிதியில இவருக்கு நல்ல பலம் வந்துருக்கும், அழகா அவளை கூட்டிட்டு ஹனிமூன் போற, ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் ஆரம்பிச்சது கர்தமர் தான. உலகம் முழுக்க ஹனிமூன் போற, ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவ் சார்ட்டர் ஃபிளைட் வச்சுட்டு போற. அதனால லோகத்தில் வேற யாருமே ஹனிமூன் போய் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. அவ்வளவு அழகா போறார், அவருக்கு பகவானே குழந்தையா கபிலாச்சாரியரா பிறக்கிறார். அப்ப இவர் பாட்டு இருந்த இடத்துல இருந்து பக்தி பண்ணார் பார்த்தால, இருந்த இடத்துல நாமஜபம் பண்ணார் பார்த்தால, தான் எதுக்காக தபசு பண்ணாதோ அது அப்படியே பகவான் கிட்ட ஒத்துண்டார் பார்த்தாளா, அதுக்கு பகவான் இவ்வளவு பண்ணிட்டான். அவங்க என்ன ஆசை இருந்தாலும் சுவாமியிட தைரியமா சொன்ன மாதிரி ஆசை இருக்கு, கிருஷ்ணா எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னா என்ன ஆசை இருக்கோ சுவாமியிட சொல்லுங்க. சொன்னா ஒண்ணு அந்த ஆசை சரியில்லைன்னா சுவாமி அந்த ஆசைய மாற்றிடுவார், அந்த ஆசை நியாயமா இருந்தா நடத்தி கொடுப்பார். நம்மெல்லாம் ஆசையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இல்லை, நீங்க என்ன உண்டோ சுவாமியிட சொல்லிட்டு விட்டுடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம சரி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கப்புறம் தோத்து போயிடும். கிருஷ்ணா அங்க சரி பண்ண ஒப்படைச்சிருக்கோட, உங்களோட ஆட்டிடியூட், உங்களுடைய மனசு, உங்களுடைய கர்மா எல்லாமே மாறும். உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா ரொம்ப பயமா இருக்கு, பயம் போய் தைரியம் வந்தா தேவையா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோங்களேன், ஆனா அந்த பயம் போகும், தைரியம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதாவது கெட்ட பழக்கம் இருக்கு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா இதை நீ எடுத்துக்கோனு போல பகவான் அதை எடுத்துட்டு நமக்கு ஒரு கிருபை பண்ணணும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி மாதிரி நமக்கு யார் ஒத்தாசை பண்ண முடியும், உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவருக்கு எல்லாம் நன்னா தெரியும். அதனால ஜாலியா இருங்கோ, கர்த்தமருக்கு எல்லாம் சுவாமி பண்ணி கொடுக்கணும் பாருங்க, எல்லாம் பகவான் அவ்வளவு அழகா பண்ணி கொடுக்கணும், டென்ஷன் ஃப்ரீயா ஒரு வாழ்க்கை. இதையும் பகவானே குழந்தையா பிறந்துட்டார், கபிலாச்சாரியரா பிறந்துட்டார். அந்த கபிலாச்சாரியர் நடந்தா கபிலோர்னியா, அதுதான் இன்னைக்கு கலிபோர்னியான்னு ஆயிருக்கு. காஞ்சி மகாபிரிவா சொன்ன அந்த கபிலோர்னியா பேரு தான் இன்னைக்கு கலிபோர்னியா. எடுத்த ஆஷ் ஐலாண்ட் நிறைய இருக்கு பாருங்க, ஹார்ஸ் ஐலாண்ட், எல்லாமே புராணத்துல சொன்ன விஷயங்கள் தான். குதிரையை கட்டி போட்ட இடம் தான் ஹார்ஸ் ஐலாண்ட், சகரபுத்திரர்களை எரிச்ச இடம் தான் ஆஷ் ஐலாண்ட், சாம்பல் எல்லாம் எல்லாம் காஞ்சி மகாபிரியவா சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே. அத்தனை ஒரு தீர்க்க தரிசி மகாபிரியவா, அவ்வளவு அழகு, அத்தனை ஆச்சரியம். அப்ப எல்லாம் அவர் பண்றாரு இல்லையா, அதே தான் கர்த்தமருக்கு பண்ணுவார் அப்படின்னா நமக்கும் பண்ணுவார். நன்னா ஞாபகம், பாகவதம் இருக்கு அப்படின்னா இப்ப இவாளுக்கெல்லாம் நான் பண்ணிருக்கேன்னா உனக்கும் நான் பண்ணுவேன்பா. இப்ப கர்த்தமர் மூத்த குழந்தைக்கணும், நம்ம கடைசி குழந்தை கடைசி குழந்தை செல்லம் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா, அதுவும் கலியுகத்தில் இருக்கவாளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா. நம்ம ஐசியூல இருக்கும், எப்பவுமே ஜென்ரல் வார்டில் இருக்கவாளா டாக்டர்கள் போய் பார்க்க மாட்டான், டியூட்டி டாக்டர் நர்ஸ் பார்த்துட்டு மருந்து கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துப்பார். ஐசியூனா டாக்டர் பதவி அடிச்சு பக்கத்துல நிற்பார், எப்படி இருக்காரு எது இருக்கா கையை பிடிச்சு பார்த்து நம்மள ஐசியூல தான் இருக்கும், கலியுகத்தில் இருக்கவா ஐசியூ. அதனால இன்டென்சிவ் கேர் நமக்கு என்னைக்குமே உண்டு. துவாபர யுகம், கிருத்தயுகம், திரேதாயுகத்தை விட ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான யுகம் எதுன்னா கலியுகம். அதனால தானே பெருமாள் டிவி வரைக்கும் வர. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள் காலத்திலாம் வைகுண்ட ஏகாசிக்கு ஸ்ரீரங்கத்தை போய் நிற்பான். நம்மளாம் 2 மணிக்கு டிவி 5 மணி ஆளான்னு கொட்டா விட்டு பார்க்கலாம். ஆஷாடசத்தில் ஏகாசி பண்டிரிபுரமே போக வேண்டாம். ஆற்ற விடியர் காலத்தில் டிவி ஆன் பண்ணா டிடி மராட்டி சேனல்ல சௌகரியமா சுவாமி வந்து பாண்டரங்கன்னு அங்கே போனா கூட கூட்டத்தை பார்க்க முடியாது. இங்கே அழகா பல்தேக்கிறது வந்து குளிப்பாட்டுறது அபிஷேகம் வரைக்கும் பர்ஃபெக்டா பார்த்துருக்கோம். அப்ப நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிருப்பதான கருதமருக்கெல்லாம் அப்படியே நடந்தது. நம்ம என்ன ஒத்த காலையில் நினைக்கணும், சௌகரியமா சோபால உட்காந்து டீ காப்பியை குடிச்சுட்டு குட்டாவியை விட்டுருந்து காலை நீட்டுண்டு முடிஞ்சா அப்படி படுத்துட்டு பெருமாள் அனந்த சயன பெருமாளை பார்த்து நம்ம அனந்த வேகமா படுத்துருக்கோம். பாண்டகம் நின்று பேர் நம்ம அழகா படுத்துட்டு ஜம்மியா பார்த்துட்டு போனா. அப்ப இவ்வளவு தூரம் பிரிவிலேஜஸ் பகவான் நமக்கு கொடுத்துருக்க. அப்ப நம்மளாம் ரொம்ப பாக்யமானது, துர்பாகியம் நினைக்காது. அதனாலதான் சங்கரர், ராமானுஜர், மத்வர், சைத்தன்ய மகாபிரபு, விவேகானந்தர், ரமண மகிழ்ச்சி இவாள்லாம் எக்ஸ்க்ளூசிவா கலியுகத்துக்கு வந்துடும். இவாள்லாம் துவாபரயுகத்துல இல்லை, நல்லா ஞாபகம். இப்ப இவாள்லாம் இத்தனை பேர் நீங்க துவாபரயுகத்துல பண்ண வந்த மகாத்மாக்கள் கணக்கெடுத்து பாருங்க, கிருத்தயுகம் நினைச்சு பாருங்க, திரேதாயுகம் நினைச்சு பாருங்க, கலியுகத்தை கணக்கு பண்ணி பாருங்க, கலியுகத்துலதான் கவுண்ட் ஜாஸ்தி. நிறைய பேர் சொல்லுவா கலியுகத்தை ஒரே குருமார்கள் ஜாஸ்தியா போயிடும், சிஷ்யால் தான் இல்லைங்க. சத்தியமா தான், நிறைய குரு ஜாஸ்தி. ஏண்டா நான் எப்படியாவது ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும்னு பகவான் அப்படி ஒரு திவ்ய சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கர்தமருக்கு நடந்த விஷயம் நமக்கும் நடக்கும். பிரம்மதேவர் மூக்கிலேருந்து சுவாமி வருவார்னா நம்ம மூக்கிலேருந்தும் சுவாமி வருவார். சுவாயம்புவ மனுக்கு பூமியை கொடுப்பார்னா நம்ம வாழறதுக்கு இடம் கொடுப்பார். சுவாயம்புவ மனுவோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்னா நம்ம பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார். இதுதான் பாகவதம் அவ்வளவுக்கா சொல்றது. பகவானே கபிலாச்சாரியனா வந்துட்டான், பகவானே கர்தமர் உபதேசம் பண்ணா காட்டு போங்கப்பா தபசு பண்ணுங்கப்பா நிம்மதியா இருக்கும். அழகா அவர் போற அவரும் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், எல்லாம் பண்ற சீமந்தம் எல்லாம் பண்ணியாச்சு. அழகா அவர் போய் காட்டுக்கு போனாரு, தபஸ் பண்ணார், பகவத் தியானம் பண்ணார், பகவான் அடைஞ்சிட்டார். நம்மள மாதிரி என்ன கல்யாணம், கல்யாணம் கஷ்டப்பட்டு நின்றார், கல்யாணம் பண்ணிட்டார், குடும்பம் நடத்தினார், குழந்தைகளை தத்தினார், அந்த குழந்தைகளை கதையை ஏற்றினார், பகவானே குழந்தையா பிறந்தா பகவான் உபதேசம் வாங்கினார், காட்டுக்கு போனார், தபஸ் பண்ணார், பகவான் அடைஞ்சிட்டார். இதனால குடும்ப வாழ்க்கையை விட்டா தான் சுவாமி இல்லை, அதுக்காக சொல்லக்கூடாது. சம்சார சாகரம் கோரம்னு சொன்னா கூட இதுல இரு சரியா சொன்னா குடும்ப வாழ்க்கை இருந்தாலே காடிலேஷன் தானா வந்துடும். ஒவ்வொரு நாள் போராடி போராடியே சுவாமி தான் வசத்தின்னு தானா புரிஞ்சு போடும். ரொம்ப ஈஸி எது தெரியுமா, வைராக்கியம் வரத்துக்கு ரொம்ப சுலபமான வழி கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். வைராகியம் வர்றதுக்கு இதை விட ஈஸியான மெத்தட் எதுவுமே கிடையாது. தானா வைராகியம் வந்து தானாகவே இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கூட ஒழுங்கா புரிய கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கடகடகடகடா புரிய ஆரம்பிச்சு, கடகடகடகடகடா எல்லாம் புரிய ஆரம்பிச்சு. அப்ப குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்ம சுவாமி அனுபவிக்கிறது ஒண்ணு தடை கிடையாது. என்ன ஞாபகம், நீங்க பாட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டும் பக்தி பண்ணும்போது நாமஜபம் பண்ணும்போது நாமதேவர், துக்காரம், கோபிகைகள், பஞ்சபாண்டவர்கள், குகன், லக்ஷ்மணன், விபீஷணன், சுக்ரீவன், யாரும் எடுத்துக்கோங்க. நல்ல குடும்பம் ரொம்ப 1% தான் எல்லாத்தையும் விட்டு சன்னியாசியா ஆதிசங்கர பகவத் பாதர் மாதிரி, சுவாமி விவேகானந்தர் மாதிரி, யாரோ சில பேர் மட்டும்தான். அது எல்லாருமே ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவா தான் அத்தனை பேருக்கும் பகவான் கிடைக்கிறது. அப்ப குழந்தைகளை பெற்றுக்கிறதுனாலயோ அந்த குழந்தைகளை வளர்க்கறதுனாலயோ நமக்கு ஒன்றும் சுவாமியுடைய அனுகிரகம் தடபட போறதில்லை. நம்ம சுவாமி அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டா போதும். அப்படி கருதமருக்கு அழகா மோட்சம் எல்லாம் கிடைச்சுடுறது. அப்படியே பாக்கிறா தேவகூதி, இப்படி திரும்பி நினைச்சு பார்க்கலாம். நான் பாட்டுக்கு பிறந்தேன், வளர்ந்தேன், கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சேன், 9 மணி குழந்தைகளை பெற்றா அப்புறம் அதுக்கு சீமந்தா பேரன் பேசி எள்ளு இருந்தா கடலை இருந்தா முறுக்கு இப்படியே காலம் ஓட்டியாச்சு. இந்த மனுஷன் சௌக்கியமா அழகா காட்டுக்கு போய் மோட்சம் அடைஞ்சுட்டா கடைசியில எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தா அப்பதான் ஞாபகம் வந்து கபிலன் இருக்கானு ஸ்வயம் பகவான் தெரிஞ்சு கை கூப்பிட்டு போய் கேட்டா அப்பா குழந்த உங்க அப்பா ரொம்ப அற்புதமான வரதான், அவர் பாருக்கு தபசு பண்ணியே காலத்தை ஓட்டிட்டார், அவருக்கு கைங்கரியம் பண்ணியே நான் காலத்தை ஓட்டிட்டேன், அதுக்கப்புறம் ஹனிமூன் போயே காலத்தை ஓட்டினும், அப்புறம் குழந்தை பெற்றே காலத்தை ஓட்டினும், அப்புறம் குழந்தைய வளர்த்தே காலத்தை ஓட்டினும், அதுக்கப்புறம் குழந்தை கல்யாணம் பண்ணியே காலத்தை ஓட்டினும், அதுக்கப்புறம் அது வந்து சீமந்தம் பண்ணியே காலத்தை ஓட்டினும், அதுக்கப்புறம் பேரன் பேத்திக்காக காலத்தை ஓட்டினும், இப்படியே காலம் போயிடுச்சு. கடைசியில பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் நல்ல கதி அடையணும் ஏதாவது வழி சொல்லு, நான் வாழ்க்கையில வாழ்ந்தது இவ்வளவுதான், நான் என்ன வாழ்ந்தேனோ சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையை உன்கிட்ட சமர்ப்பணம் பண்றேன். ரொம்ப அழகு தேவகுதியோட விஷயம். அவர்களா வாழ்ந்து இனி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் பாருங்க. இது அப்படியே பகவான் ஆஃபர் பண்ணி அப்ப என்ன ஆயிடுனா சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ பாபமோ புண்ணியமோ பகவான் கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கு மேல அவர் பாடு. அதெல்லாம் அவர் பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நமக்கு நல்லதை கொடுத்தார். இந்த பிக் பஸார் எல்லாம் போன வச்சுக்கோங்களேன், கிஞ்சு போன செருப்பு, உடஞ்சு போன பக்கெட்டு, நீந்து போன பேப்பர் எல்லாத்தையும் கொடுமோன்னு கொடுத்தோடனே கிஃப்ட் கூப்பன் கொடுப்பான். 200 ரூபாய் 500 ரூபாய் தான் என்ன வேணா வாங்கிப்போம். அதே தான் உங்களுக்கு வேண்டாததுன்னா சுவாமி கிட்ட கொடுத்துருங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கரெக்டா. இது நாள் வரைக்கும் வாழ்ந்தது இது நல்லது கெட்டது எதுவுமே யோசிக்காதீங்க. தேவகுதி அப்படிதான் சொல்றான் கிருஷ்ணா. ஏ கர்த்தம் கபிலாச்சாரியா இவ்வளவு நாள் இவ்வளவுதான் வாழ்ந்திருக்கேன், ஆத்துக்காவோட வாழ்ந்திருக்கேன், குழந்தைகளை பெற்றிருக்கேன், குழந்தைகளை வளர்த்திருக்கேன், அப்புறம் எல்லாத்தையும் நான் பண்ணிருக்கேன்பா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. எனக்கு ஒரு உபதேசம் வேணும், இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு எனக்கு ஒரு அனுகிரகம் வேணும். என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்னடா இருக்குன்னா இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அனுபவம். சுவாமிக்கு என்ன கொடுக்க முடியும்? பத்திரம் புஷ்பம் பலம் சோயம் யோமே பக்தியா பிரயச்சம் சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயத்தாத்மனை. பகவானே சொன்னார் சின்னதை பெருசு நம்ம பார்க்கறதே இல்லை, நம்ம கொடுக்கறதா பார்க்கணும். நீ எல்லாத்தையுமே இந்த என்ன அனுபவம் இருக்கு பாருங்க, இந்த அனுபவத்தை காயேன வாசா மனசேந்திரியேருவா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே சுவாவா கரோமி அத்திய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி. ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் அப்படியே கொடுத்துருங்க. அது என்ன இருவர்கள் ஷேப்பாவே இருக்கட்டும், ஒரு நல்ல சிற்பி இருக்கா வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட பாடையை கொடுத்துதா போதும், அவருக்கு அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு சிற்பத்தை கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நீ அப்படியே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தூ ஆண்டா சொல்ற தூயோமாய் வந்து எப்படி சுவாமிகிட்ட நம்மளை கொடுக்கணும்னா விபீஷணன் மாதிரி கொடுக்கணும். விபீஷணன் அப்படியே வந்துட்டார், நான் ராவணனோட தம்பி, எங்க அண்ணா துரத்திட்டான், வேற கதி இல்லை, ஃபஸ்ட் இலங்கை அகதியே விபீஷணன் தான், அங்க ஆரம்பிச்சுதான் இனி வரைக்கும் வந்துட்டே இருக்கார். அழகா ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி யாருன்னா விபீஷணன் ஆழ்வார் தான். அவர் கூட வரும்போது 4 பேரவர் கொண்டு வந்துட்டார். இப்ப 5 பேர் வந்தா ராமன் கிட்ட வந்தா நான் ராமனோட தம்பி, ராமன் என்ன துரத்திட்டான், வேற கதி இல்லை, உன்கிட்ட வந்துட்டேன், கிருப பண்ணு, இவ்வளவுதான், நான் இப்படித்தான் இருக்கேன், நான் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்ந்திருக்கேன், இது நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணல, கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா பண்ணினேன், இதெல்லாம் விடணும்னு நினைச்சேன் விட முடியல, இதெல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பண்ண முடியல, இதான் நான் என்ன உன்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் இதை ரிப்பேர் பண்ண வேண்டியது ஓம் பாரு. இந்த டிவி மெக்கானிக், ஃப்ரிட்ஜ் மெக்கானிக், ஏசி மெக்கானிக் எல்லாம் இருக்கா இல்லையா, வந்தவனே கேட்பான் என்ன ஆச்சு ஏதாச்சு இப்படிதான் ஆச்சு அப்படிங்குவோம். அப்புறம் அவங்ககிட்ட ஒருத்தர் ஒப்படைச்சு அவன் பாடி எதையோ தரப்பான் எதையோ பண்ணுவான், நமக்கு டிவி ஓடினா போதும், ஃப்ரிட்ஜ் வேலை செஞ்சா போதும், ஏசி வேலை செஞ்சா போதும் இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட உங்களுடைய வாழ்ந்த அனுபவம் அன்னி வரைக்கும் வாழ்ந்தத இந்தாரா கிருஷ்ணான்னு கொடுத்துருங்க. தேவ குதி கொடுத்துருக்கா கபிலாச்சாரிய, இதுதான் என்கிட்ட இருக்குப்பா, பெருசா என்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல, ஆனா பெரிய இடத்த அடையணும்னு ஆசை மட்டும் இருக்கு. ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் சொல்றா, நான் ஒரு நல்லதுமே பண்ணல ஆனா நல்லது நடக்கணும்னு ஆசை மட்டும் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு பிரயத்தனமும் பண்ணல ஆனா பெருசா வாழணும்னு ஆசை மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி என்ன அனுபவமோ அது அப்படியே கொடுத்துட்டா கபிலாச்சாரியர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதுப்பா, இந்த தத்துவம் ஞானம் வைராக்கியம் ஒண்ணுமே புரியல, எனக்கு எதாவது புரியும்படியா சொல்ல, என்னமோ உங்க அப்பா அதை புரிஞ்சுக்கோ இதை புரிஞ்சுக்கோன்னு அவருக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பகவத்கீதையெல்லாம் கேட்போம், சொல்ற வாழ்க்கை புரிஞ்சுக்கணும்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம், சொல்ற வாழ்க்கை எவ்வளவு புரிஞ்சு சுவாமி மட்டும் தான் தெரியும், ஆனால் பரவாயில்ல நம்மளோட ஜாஸ்தி அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது முக்கால்வாசி பகவத்கீதை எப்படி ஒத்துப்போம்னா நமக்கு ஒண்ணும் புரிஞ்சுனா அவளுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அவளுக்கு நிஜமா புரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது, நமக்கு அந்த டாபிக் புரியல அப்படின்னா அவளுக்கு எதுவும் புரிஞ்சிருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுருக்கோம். அது போல கொடுத்துட்டா கபிலாசர் அழகா உக்காந்துண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங்கிய தத்துவம் கிளீனா இந்த உப்பு புளி மிளகா கணக்கு தான் அவளவளுக்கு இறங்கி இவ்வளவுதான்மா, பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் மனசு ஆத்மா பரமாத்மா அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு போய் டென்ஷனே ஆகாது, சத்சங்கம் அனுபவி, நிறைய நாமஜபம் பண்ணு, என்ன நினைச்சதோ என்ன கிடைச்சதோ எல்லாம் பகவான்கிட்ட ஒப்படைச்சிடும். நீ பாட்டு இருந்துட்டா அவள் பார்த்தா அப்படியே ஒத்துனுட்டா, உடனே கப்பில கிளம்பி கப்பிலோர்னியா போயிட்டா, சௌக்கியமா கிளம்பி போயிட்டா. அவள் அதே தியானம் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஃபாரின் டிராவல் பண்ண தான் பண்ண, வீசாலாம் நம்மளே போயிட்டு இப்பதான் அவ்வளவு பாடு பண்ண வேண்டிய. அதனாலதான் மகா தெரிவால எங்கேயுமே டிராவல் பண்ண போல இருக்கு. ரொம்பவே வேண்டாம், இருப்பிடம் வைகுண்டம் ஆழ்வார் சொன்ன வாக்கியம் எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்கிறது. பரம சௌக்கியம் எதிரான்னா உடத்த லட்ச பிரச்சனத்துல லட்சம் கேட்கறது, இருசல்ல கேட்கறது, எது சுக்கம் இருக்கிற இடத்துல ஜீவிக்கிறதுதான் சுக்கம்னு சொல்றேன். அதுக்கு மேல சுக்கம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியம் தேவகூதி. ஒரு குடும்ப ஸ்திரீ தானே, கல்யாணம், கணவன், குழந்தை, சாப்பாடு, உப்பு புளி மிளகா, ரசம், குழம்பு, மோர், இதேதான் வாழ்க்கை அவளுக்கு. பேரன், பேத்தி, சீமந்தம், கல்யாணம். அப்ப அவளுக்கும் பகவத் அனுகிரகம் இருக்கு. அதனால நான் அப்படியே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் ஒண்ணுமே நினைக்காதீங்க. உங்களுக்கும் கிருஷ்ணன் உண்டு, உங்களுக்கும் தத்துவம் உண்டு. கபிலாச்சாரியார் தத்துவத்தை அப்பா கூட அழகா சொல்ல, காட்டு போய் தபசு பண்ணு போயிட்டு அப்பா பார்த்தா உபதேசம் ஒண்ணுல, உங்களுக்கு தான் உபதேசம், காட்டு போய் மனசு அடக்கும் போன்ற இவளுக்கு எல்லாம் டீடைல்டா சொல்லி கொடுக்கு. மனசு நினைச்சு அசன் நிஜமாவே ஸ்ரீ ஜென்மா பரமபாக்கியம் உடையது. அவ்வளவு அழகா கபிலாச்சாரியர் கிளீனா சொல்லி கொடுக்கிறார், அதே தியானம் பண்ற, சரீரத்தையே மறக்கிறான். இத்தனாலும் சரீரத்தை மறந்திருக்கான், பாத்துக்காரு சுத்ருஷ பண்ணியே சரீரத்தை மறந்திருக்கான். பிள்ளை குட்டிகளை வளர்த்தே தன்னுடைய அம்மா அப்பா இருக்கு, அம்மா இருக்கா பாருங்க, குழந்தைக்கு இது பிடிக்கும், ஆர்த்த சாதம்னா முன்னாடி அவதான் இருந்துக்கணும், கடைசியில் அவதான் சாப்பிடணும், எல்லாமே பாருங்க தன்னுடைய சரீரத்தை தாண்டிதான் வாழ்ந்துருக்கா. அந்த மாதிரிதான் இருந்தாள் இந்த தேவஹூதியும். ஆனா இப்ப அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு அப்படியே கபிலாச்சாரியர் சொன்னதை நினைச்சுட்டே இருந்தா, கிருஷ்ணகால தியானம் பண்ணா அப்படியே சரீரத்தை சாதாரணமா இருக்கு. அப்ப ஒரு குடும்ப ஸ்திரீயா இருந்து அந்த என்ன அனுபவங்கள் கிடைக்கிறதோ அந்த அனுபவங்களை பகவான் கொடுத்தான்னு சொல்லி, பகவான் கிட்ட சமர்ப்பணம் எதுவுமே நீங்க வச்சுக்காதீங்க, அதுதான் டாபிக்கு. எதையுமே நீங்க வச்சுக்காதீங்கோ, மனசா இருக்கட்டும், இந்திரிய சுகமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது டென்ஷனா இருக்கட்டும், இல்லாட்டி டிப்ரெஷனா இருக்கட்டும், இல்லாட்டி பயமா இருக்கட்டும், இல்லாட்டி கவலையா இருக்கட்டும், இல்லாட்டி கன்ஃபியூஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்தாடா பிரபு அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துருந்தோம். அதான் ரொம்ப ஈஸி பகவான் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் எதுன்னா, ஆஃபர் எவ்ரி திங் டு லவ், அவ்வளவுதான். எதையுமே நீங்க வச்சுக்காதீங்கோ, எதையுமே நீங்க வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனந்தமா விட்டுடும். அப்ப தேவகூதிக்கு அப்படி ஒரு கிருபையை பண்ணிட்டார் சுவாமி. கர்தம பிரதானபதிக்கு அவ்வளவு பெரிய கிருபையை பண்ணிட்டார். இவ்வளவு என்ன பண்ணா சொல்லுங்க, வெறும நாமஜபம் பண்ணா. பகவான் எந்த சித்தியில வச்சாலும் அந்த சித்தியில இருந்து நம்பிக்கையோட இருந்தோம். நம்பிக்கை என் பகவான் என்ன நன்னா வச்சிருக்கான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை கம்பேர் பண்ணி பாருங்க, நிஜமாவே ரொம்ப ஒசரத்தை கொண்டு சுவாமி வச்சிருக்கார். நம்மளுடைய எஃபர்ட்ஸை தாண்டி, நம்மளுடைய பிராரப்த கர்மாவை தாண்டி ரொம்ப ஒசந்த நிலைமையில தான் ரொம்ப சௌகரியமா சுவாமி ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சிருக்கார். அதனால எங்க இருக்கோமோ அங்க பகவான் நன்னாதான் வச்சிருக்கான். நம்பிக்கை பூரணமா வச்சுட்டா தானாகவே பகவத் கிருபை. அப்ப உங்களோட டென்ஷனா இருக்கட்டும், கன்ஃபியூஷனா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும், எதிர்பார்ப்பா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், எல்லாரையுமே சுவாமிகிட்ட கொடுத்துருங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து இந்த சுவாமி அவட கிரேஸ், இந்த அனுகிரகம், அந்த கிருபைய நம்மால கிளீனா அனுபவிக்க முடியும். எதையுமே பாரமா எடுத்துக்காதீங்க, எதையுமே மனசுல ஏத்திக்காதீங்க, கிருஷ்ணனுக்காக அப்படின்னு. அந்த மாதிரிதான் அழகா கர்தம பிரஜாபதி தேவகூதி எல்லாம் வாழ்ந்து ஜீவிச்சுக்காங்க. மூணாவது கந்தம் முழுக்க அப்படிதான் போக, நாலாவது கந்தம் ஆரம்பத்திலேயே ஆச்சரியமா தக்ஷ பிரஜாபதி தாட்சாயணி பாருங்க, ஒரு டென்ஷன் வருது, சரீரத்தையும் ஜாஸ்தான் விட்டுட்டாங்க, ஆனந்தமா அதுலயே அவளுக்கு பெரிய மகத்துவம் கிடைச்சிருக்கு. துருவ விஷயம் எத்தனை ஆச்சரியம் பாருங்க. சுனித்திய தள்ளியே வச்சுட்டார், உத்தாவன பாத மகாராஜ தள்ளியே வச்சுட்டார். சுருச்சியை தான் கொண்டாடி இருக்கார், சுனீத்திய கொண்டாடுறதே இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கும், நமக்கு எல்லா தகுதியும் இருக்கும், அனுபவிக்கிறதுக்கான உரிமையும் இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாத ஒரு ஸ்திதி இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல சில சிச்சுவேஷன்ல நமக்கு சுனீத்தி அப்படிதான் இருக்கா. ஆனா அதையும் பகவத் பிரசாதமா ஏற்றுங்க, எதுவாக இருக்கட்டும் பகவத் பிரசாதமா ஏற்றுக்கோங்க. வியாதியா பகவத் பிரசாதமா ஏற்றுக்கோங்க, பிரச்சனையா பகவத் பிரசாதமா ஏற்றுக்கோங்க, கஷ்டமா பகவத் பிரசாதமா ஏற்றுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அழகா அது பிரசாதமாகவே நமக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சு. நாராயண பட்டத்தில் இந்த வாத நோயை பகவத் பிரசாதமா தான் எடுத்துட்டார், அதனாலதான் நாராயணீயம் எழுத முடிஞ்சது. பகவத் பிரசாதமா எடுத்துக்கிட்ட டிப்ரெஷன்ல பேப்பர் வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதான். பகவத் பிரசாதமா ஏற்றுக்கோங்க. சரி ஒரு கஷ்டம் வந்துடுதா, சரி இது எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷல் பிரசாதம். விபதஹ சந்துனஹ சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு. குந்தி தேவி சொல்றா எங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கஷ்டத்தை கொடு. ஏன் அப்படின்னு கேட்கறா கிருஷ்ணன். அப்ப குந்தி தேவி சொல்றா அப்பதான் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் எனக்கு கிடைக்கும். கஷ்டம் வந்துடுதுன்னா நீ என் கூடவே இருப்பாய், நீ எனக்கு மாத்தி மாத்தி எனக்காக நீ யோசிப்பாய், நான் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு. அந்த மாதிரி சுனீதி என் பகவான் இருக்கான், என்னை காப்பாற்றுவான், என் வாழ்க்கை மாறும், என் பகவான் சரி பண்ணுவான், இந்த நம்பிக்கை மாறவே கூடாது. படப்போ என்ன வாழ்க்கை, என்ன சுகத கண்ட, இவ்வளவு கோவில் போய் இவ்வளவு நாமஜபம் பண்ணி இத்தனை பூஜை பண்ணி, அந்த நினைப்பு மட்டும் வரவே கூடாது. நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கும், பக்தி பண்ணிட்டே இருக்கும், நாமஜபம் பண்ணிட்டே இருக்கும், பூஜை பண்ணிட்டே இருக்கும், கோவில் பண்ணிட்டே இருக்கும், உங்க பிரயத்னம் பண்ணிட்டே இருக்கும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நாமஸ்மரணாதன்யம் உபாயம் நகி பஷ்யாமு பவதர. நீங்க பாடுகள் கண்டினியூஸ் பண்ணிட்டே இருக்கு, டிவி தான் பார்த்துட்டு இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் ஒழுங்காதுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் பார்த்துட்டு இருக்கும். நின்னாலும் தெரியுதோன்னு கிளீனா சேனல் மாத்தி சேனல் மாத்தி சேனல் மாத்தி எல்லாம் தண்டம் போரி. ரெண்டு மணி நேரம் கிச்சு சொல்லுவோம், ரெண்டு நிமிஷத்துக்கு சொன்னா தேவர ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வரும். அநியாயம் நிறைய விஷயம் நம்ம பண்றதுலாம் ஆச்சரியமா இருக்கு. நாங்க அப்படி பார்த்துட்டு போவோம் பரவாயில்ல அப்படின்னு எதுவுமே நீங்க எடுத்துக்காது, எல்லாம் பகவான் கிட்ட ஜாலியா நீங்க பாட்டு பண்ணிட்டே இருக்கும். கலப்பே இல்லாம டிவி பாக்குறதுல ஒரு டயர்னஸே வரல பாருங்க. இன்னைக்கா ஒரு நாள் டிவி பார்க்க மாட்டேன்னு ஒரு நாள் சொல்றது, டிவி பார்க்காம இருக்க முடியல நமக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு எல்லாரும் பண்ற ஒரு விஷயம், எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இது எப்படி விடாம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுபோல பக்தி கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும். நீங்க பாடு பக்தி பண்ணுவோம், நீங்க பாடு நாமஜபம் பண்ணுவோம், அதுக்கு எஃபர்ட்டே தெரிய வேண்டாம். அது என்ன இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே தெரிய வேண்டாம். இந்த பூமியில ஒரு விதையை விதைக்கிறேன், சில விதையெல்லாம் இத்தனை நாள் கழிச்சுதான் முளைக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. மரம் தேங்காய் தென்னை மரம் நடுறோம், எவ்வளவு நாள் ஆகிறது, தென்னங்கண்ணு நட்டோம்னா அது வளர்த்துக்கு, ஆனா அது பாட்டுக்கு இருக்கும். அதுவும் தென்னையாவது வெளியில தெரியும் வச்சுக்கோங்க, இந்த விதையை விதைச்சிட்டோம்னா உள்ள என்ன ப்ராசஸ் நடக்கிறதுனே தெரியாது நமக்கு. வளர்ந்துருக்கா வளர்ந்தா தோண்டி தோண்டி பார்க்க முடியுமா, வளராது. விதைச்சுட்டு நீங்க பாட்டுக்கு டெய்லி தண்ணி ஊத்துனே வந்தா ஒரு நாள் அப்படி முளைச்சு வரணும். அது போல பக்தி நாமஜபம் விதைதான், விதைச்சிடுங்க ஒரு நாள் முளைக்கும். பிரகல்லாதன் அப்படிதானே பண்றான், கர்ப்பத்திலேருந்து ஓம் நமோ நாராயணா ஜெபிச்சுட்டு இருக்கான் குழந்தை, அஞ்சு வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கான், பெருசா ஒண்ணுமே அவனுக்கு தெரியல. என்னடானா எல்லாம் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு, அப்பா டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், விஷம் கொடுத்துட்டு இருக்கான், பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறான், யானையை வச்சு மதிக்க வைக்கிறான், மலையிலேருந்து தூக்கி போடுறான். ஆனா பிரகல்லாதன் பாட்டு ஜெபிச்சுட்டு இருக்கான், என்ன புரிஞ்சுக்கிறான், எல்லாத்தையும் நாராயணன் காப்பாற்றான் முதல்ல புரிஞ்சுடுது அவனுக்கு. எடுத்தோடனே நாராயணன் புரியல, நாராயணன் காப்பாத்தான்னு புரிஞ்சுடுது. அதுக்கப்புறம் நாராயணன் புரிஞ்சான், அதுக்கப்புறம் சம்பத்துல நாராயணன் தெரிஞ்சான். முதல்ல நாராயணன் காப்பாத்தான்னு புரியும், அப்புறம் நாராயணன் புரியும், அப்புறமா தான் நாராயணன் தெரியுவான். பிரயத்தனம் பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கு, அது தப்பே கிடையாது. சுனீதி அத்தனை ஒரு சிச்சுவேஷன் ஒதுக்கி தள்ளியாச்சு, யாரும் கண்டுக்க மாட்டேங்கிற சுருச்சி கேவலப்படுத்துறா, இத்தனைக்கு ஃபுல் ரைட் அவளுக்கு இருக்கு, ஆனா எதையும் அனுபவிக்க முடியல. ஆனா அவ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு என் பகவான் என்ன காப்பாற்றுவான், என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு தெய்வமா இருந்தா அவளுக்கு பகவான் துருவனை கொடுத்துட்டான். துருவன் அப்பா மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டுட்டான், உட்காரப்படாதுன்னு சுருச்சி தள்ளி விட்டுட்டார். ஆனா ரொம்ப நல்லதா போயிடுது. தள்ளி விட்டதுனாலேயே பிள்ளைக்கு வைராக்கியம் வந்துடுத்து, துக்கம் வந்துடுத்து, அழுக வந்துடுத்து. அம்மா சொல்லிட்டா சமேவ வத்ச ஆசிரயம். நாராயண பார்க்கறது எதிரா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதிரான்னா அன்னைக்கு அப்பா மடியில உட்காரப்படாதுன்னு தள்ளி விட்டா பாருங்கோ, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. பல சந்தர்ப்பங்களை பார்க்க நமக்கு வைராக்கியம் எங்கடா வந்திருக்குன்னா அவமானத்துலதான் வைராக்கியம் வந்திருக்கு. நம்மள யாராவது கொண்டாடுவோம், வைராக்கியம் வந்திருக்கு சொல்லுங்க, ஐயே இது மோசமா தான் போயிருக்கும். அவ கொண்டாடுறா கொண்டாடுறான்னு சொல்லி அவளுக்கு ஜாடலா போட்டு அவளை ப்ளீஸ் பண்றதே சினிமாவா போயிருக்கு. யாரா திட்டினான்னா அவளை ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க. நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துடுது, அதுலயே வாழ்ந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவான் நம்மளை வளர்க்கறதுக்காகத்தான் அவமானங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வியாதிகள் எல்லாம் கொடுக்கறார். ஷார்ட்கட் இந்த பஸ்லயோ ட்ரெயின்லயோ போனா 24 hours ஆகும்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸ்ல இருந்து பாம்பே வரணும், நீங்க தாதரஸ்வரத்தோ மும்பை மெயிலோ பிடிச்சிருந்தா 24 hours, 26 hours முடிகள் தான் வரணும். இந்த கவலை பிரச்சனை எல்லாம் ஃபிளைட் மாதிரி 2 hours வந்துடும். நம்ம கஷ்டம் வச்சுக்கோங்க, வைக்கிற செலவு ஜாஸ்தி இருக்கு, ஆனா 2 hours வந்துடும் இல்லையா. அதே மாதிரி கஷ்டம் ஹேண்டில் பண்ற கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கடகடகடன் வளர்ந்துடலாம், கடகடன் பகவான அனுபவிச்சு விடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், எதுவுமே நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே நம்மளை இன்னும் ஈஸியா பண்றதுக்காகத்தான் இத்தனையும் நடக்கிறது. இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இந்த கஷ்டம் பிரச்சனை எல்லாம் குளுக்கோஸ் மாதிரி இன்ஸ்டன்டா நாமஜபம் வந்துடும். நீங்க நல்லா கம்ஃபர்டபுளா சாப்பாடு எல்லாம் போட்டு ஏசி எல்லாம் போட்டு உட்காந்து நாமஜபம் பண்ணுவோம்னா தூங்கிடுவேன். கஷ்டத்தை கொடுத்து, ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்தா கிருஷ்ணாராமா கோவிந்தா கிருஷ்ணாராமா கோவிந்தா நாடக எல்லாம் வந்துடும். தானாது ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணாராமா கோவிந்தா கடகடாதான் வந்துடும். அப்ப நாராயணிய வாசிப்போம், பாகவதம் எங்கன்னு கேட்போம், கோவில் எங்கன்னு கேட்போம், 40 சுத்து சுத்துவோம், ஏகாசி விரதம் இருப்போம். சௌக்கியமா இருக்கும்போது என்னைக்காவது இதை பண்ணணும் பண்ண மாட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்கு ஆளே வந்து நம்மளே கெடுக்கணும். எல்லாம் கண்ணா பின்னா பயங்கரமா இருக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ராக்ல ஏறிடும், மோக்ஷன்ற ட்ராக்ல ஏறி வண்டி கட 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 கடன் ஓடிண்டே இருக்கு. இல்லையா அங்க போய் முட்டி கடந்த முட்டி முட்டி நிற்கும், டேக் டைவர்ஷன் ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான். அந்த அவமானம் குழந்தை அழுதுட்டே வந்து விட்டாங்க. சுனிதி சொல்ற சமேவ வஸ்ராஸ்ரய அரிய பிடிச்சு விடாதுட்டான். இது வரைக்கும் சுனிதி சொல்லவே இல்லை, குழந்தைய கண்ணே மணியே பகவான் இருக்கா சொல்லிருந்தா. ஆனா இன்னைக்கு ஒரு வைராக்கியம் வந்து சொல்லிட்டான், சமேல வச ஆசிரிய பட ஹரிய பிடிச்சு ஓடாருட்டான். உங்க தாத்தாலாம் ஹரிய பிடிச்சதான் ஜெயிச்சு காட்டியிருக்கா, பெருசா என்கிட்ட அழ வந்து பாப்போ ஹரிய பிடிச்சு கொண்டுட்டான். குழந்தைக்கு ஒரு ரோஷம், அம்மா சமாதானப்படுத்தி மடியில படுக்க வச்சுட்டு தவறி கொடுத்து அகாதரா பாந்தே கண்ணே மணியே அத்தை அடிச்சாலோ அப்பா அடிச்சாலோ மாமா அடிச்சாலோ அரளிக்குவால் அடிச்சாலோ பாடுவான் பார்த்தா போடா பயிர வாசுதேவன் கிட்டேன்னு அவன் பார்த்தான். சரி மாதா நாசி புரிஞ்சு போயிடுச்சு, பிதா நாஸ்தி மாதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத புரிஞ்சுது. இப்ப யாரு நமக்கு பிரயோஜனம் இல்ல, சுவாமிய தவிர அழகா கிளம்பிட்டான். சுனிதி மனசுக்குள்ளேயே பிரார்த்திச்சிருந்தா, கிருஷ்ணா இந்த குழந்தை நான் திருப்பி விட்டுருக்கேன், நீ அவனை திருப்பி விட்டுட்டாய், அவனுக்கு வைராக்கியத்தை கொடு, பலத்தை கொடு, ஜெயிக்கவை அவ்வளவுதான். எனக்கு தெரியல என் பிள்ளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல, என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியல, என் பிள்ளையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ சரி பண்ணி கொடுத்துருன்னு என் பிள்ளைய ஃபர்ஸ்ட் டே கார்டு யாருன்னா சுவாமி தான் வச்சிருக்க, ட்ரீட் வச்சிருக்காரு அழகா அழகா. அவ ஒப்படைக்கணும் ஆள் இல்லை பாவம், அது எல்லா டே கார்டுலையும் கூட்டம் அழும்போது மாசம் மாசம் பணத்தெல்லாம் முடிச்சு ஸ்ரீ, அதனாலே சந்தேகம் அதான் பிரச்சனையே. நமக்கு எல்லாம் நல்லா கொடுத்தாத்தான், டப்பு கொடுத்தாத்தான் அந்த வஸ்து கூட மரியாது. ஸ்ரீ அப்படின்னா கொஞ்சம் பயமா தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் டே கார் சுவாமி தான், பிரகல்லாதன் டே கார் வச்சிருக்கார், குருவன் கோயில் டே கார், ஒவ்வொருத்தரும் எக்ஸ்க்ளூசிவ் டே கார் வச்சிருக்காரு. நமக்கு என்ன கூட்டத்தோட போய் அப்படின்னு இந்த பாம்பேல வாழ்ற மாதிரி தான் இடிச்சு பிடிச்சு நான் தான் சுகமா இருக்கேன், பட் தனியாக இருந்தா பயமா இருக்கா தான் பிரச்சனையே. சுகமா வச்சிருக்காரு சுவாமி, கிருஷ்ணா டே கார ஒப்படைச்சுட்டார். யாரா இன்சார்ஜ்னா நாரதர் தான் இன்சார்ஜ் வந்துட்டார், இதே அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அரிய பிடிச்சிருடா ஜாலியாடுறா, குழந்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா, குழந்தை போனா நல்லகா. இந்த அவமானம் துருவனத்திற்கு கொடுத்து சுனிதி வைராக்கியத்தை கொடுத்துருச்சு. அதே தான் குழந்தை 5 months சரியை இழுத்துட்டு வந்துருக்கு. அன்னைக்கு அந்த ஒரு அவமானம் வரல வச்சுக்கோங்களேன், இன்னும் 50 years ஆயிருந்தா கூட சத்தியமா துருவன் சுவாமியை பார்த்துருக்கவே மாட்டேன். ஏதாவது நெகட்டிவா நடக்கிறதா, கிருஷ்ணன் ஸ்பெஷலா பிளான் பண்ணி நமக்கு தன்னை கொடுக்க போறாரு முடிவு பண்ணிக்கும். பட்டத்தீக்கு வாத நோய் வரலன்னா குருவாயில் அவ்வளவு நாள் தங்கியிருக்க மாட்டான், நாராயணியும் பாதிக்க மாட்டான். பீஷ்ம பிதாமகருக்கு அம்பு படிக்கிற வேலை அப்படின்னா சத்தியமா சகசநாமம் சொல்லியிருக்க மாட்டா. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன வரதோ ஜாலியா ஹேண்டில் பண்ணுங்கோ. கிருஷ்ணனுக்கு தெரியும் கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணன் நல்லதுதான் பண்ணுவான். இவ்வளவுதான் சின்னதா மனசுல ஓரத்துல இந்த கன்ஃபியூஷன் வரும்போது, டென்ஷன் வரும்போது, பிரச்சனை வரும்போது திருவன் ஜெயிச்சுட்டானே. அஞ்சு மாசத்துல அப்படியே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். என்ன ஆச்சரியம்னா இப்ப நமக்குலாம் ஒரு கஷ்டமோ ஒரு அவமானமா தான் நடந்தாச்சுக்கோங்களேன், நம்ம அதையே யோசிச்சுட்டு இருப்போம். மதிய உட்கார சரணா சொல்லிக்கிறேன், சுருச்சி அவ அம்மா என் வயிற்றுல பிறக்கணும்னு சொல்லிக்கிறேன். என்ன அநியாயம், எனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படியே ஒரு பத்து பேர்ல சொல்லி குழம்பி அழுது அவன் என்னதான் பண்ணி பேர் சொன்னோட சமாதானம். அப்புறம் அப்படியே தூங்கிடுவோம். திரும்பி நாளைக்கு ஒரு பத்து பேரை பார்ப்போம், சில பேர் பார்க்கணும் ஐயோ அவ்வளோதான் புலம்புவா எப்படியா தப்பிச்சிடணும், நமக்கே தெரியும் எத்தனை பேர் தப்பிச்சிருக்கோம். அவளும் பாவம் ஒரே கதை எத்தனை நாள் தான் கேட்பாரு, ராமாயணமா பாகவதமா கேட்டா புண்ணியம் வரத்துக்கு, இல்லாட்டி பிரச்சனை நமக்கே 1000 நிமிஷம் இதையே சொல்லி சொல்லி போர் அடிச்சா. நம்ம எத்தனை பேரை சொன்னாலும் போர் அடிக்காம கேட்கிற ஒரே ஒருத்தர் சுவாமி மட்டும்தான், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளாம் மெகாசில் பார்த்து எழுதிட்டு இருக்கோம், அவர் நம்மளை பார்த்து எழுதிட்டு இருக்காரு. அழகா கேட்டுங்க ஒரே விஷயத்த 1000 கோடி தடவை சொல்லுமா, ஆமா வாஸ்தவம் தான், சரி பண்றேன், கவலைப்படாத சரியாயிடும். இந்த குழந்தைகள்லாம் சொல்லிட்டே இருந்தா அம்மா கேட்டே இருப்பா, ஆமா 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 அதே போல சொல்லிப்பாங்க. துருவன் எதையுமே புலம்புல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் பஜகோவிந்தம். சங்கர் ரொம்ப கிளீனா சொல்ற, நீ சும்மா சும்மா எதுக்கு எல்லாத்தையும் புலம்புறாய், சும்மா சும்மா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாய், டைம் வேஸ்ட் பண்ணாத, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி நகி நகி ரக்ஷதி துக்ரஞ்சிக்கரணி. டைம் வேஸ்ட் பண்ணாதான் அர்த்தம், இதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி தத்துவம் ஞானம் சும்மா சும்மா நிறையாது. அழகா ஜோரா ஹோட்டலுக்கு போனா, கல்யாண மண்டலத்துக்கு போனா, சாப்பிட்டோமா வந்தோமா இருக்கும், உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணப்பாரு. போனோம்னா அதோட சாப்பிட்ற ஐடியாவே விட்டு போயிருக்கும். இந்த நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கவே கூடாது. அதே மாதிரி ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஜாலியா கிருஷ்ணா அப்படின்னு ஒப்பட சொல்லுங்க, தானா எல்லாம் நடக்கும். திருவனத்தில் சுவாமி வந்துட்டா அந்த அவமானத்துக்கு அவன் புலம்பாம பகவன் நாமத்தை புலம்பினான், கிருஷ்ண தியானம் பண்ணான், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. பாகவத ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம், அது பிராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப பிராக்டிக்கல். அவமானம் வந்துடுத்தா அவமானத்தை யோசிக்காத ஹரியை யோசி, அவமானம் வந்துடுத்தா அவமானத்தை புலம்பாத ஹரிநாமத்தை புலம்பு. நன்னா புரிஞ்சு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. நமக்கு இப்படி வந்தா அவன் அவமானப்படுத்திட்டாரே, வாயினால பாடணும். அவன் இப்படி அவமானப்படுறான், முகத்தை இப்படி வச்சுட்டா தெரியுமா, கண்ணை உருட்டி மறுபடி என்ன பார்த்து போக்குறீங்க அப்படின்னு 50,000 தடவை சொல்லிட்டோம். சொல்லி சொல்லி அப்புறம் கண்ணத்தை வர தொடச்சுக்கணும் எப்படி சொல்லிட்டாங்க. இது ஏதான ஒரு பிரயோசனம் இருக்கா சொல்லுங்க, 50 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த பெரிய வைராக்கியம் அந்நிலேந்து அவன் முகத்தை முழிக்க மாட்டேன்னு பெரிய சபதம் வைத்திகார்த்தணும், அவ்வளவுதான். இது எவ்வளவு ஹரிய பார்க்கணும், அதான் அதான் வெவஸ்தையா யோசிக்கணும், லாஜிக்கலா திங்க் பண்ணணும். வாயினால் பாடு எதனா ஹரிநாமத்தை, கஷ்டத்தை பாடாதீங்க ஹரிநாமத்தை பாடுங்க, வியாதியை பாடாதீங்க ஹரி பிரபாவத்தை பாடுங்க, பிரச்சனையை பாடாதீங்க ஹரியினுடைய கிருபையை பாடுங்க. அபங்கம் எல்லாம் பாருங்க ஹரி பிரபாவம் தானே பாடுறேன், துக்காராம்க்கு இல்லாத பிரச்சனையா, நாமதேவருக்கு இல்லாத கஷ்டமா, கோடா கும்பர் அனுபவிக்காத உடல் வியாதியா, என்ன இல்லை. ஆனா அவ திரும்பி திரும்பி அபங்கம் பாண்டங்களை பாடிட்டு இருந்தா, விட்டல 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 பாடிட்டு இருந்தா, அதுக்கெல்லாம் விட்டல் வந்து நீதைகள் பண்ணிட்டு இருந்தா. கோடா கும்பர் கையை வெட்டிட்டு விட்டலனே அவருடைய தம்பி வேஷத்துல வந்து எப்பயோ ஓடி போன தம்பி வேஷத்துல வர்றாரு, அதெல்லாம் மறந்தே போயிட்டான் அந்த பயல. இப்ப தம்பி இருந்தா மறந்தே போயிருந்தா, எங்கேயோ போனோம் போனாண்டி அவ்வளவுதான் விட்டது, அவனுக்கு சார்ந்தவே எள்ளும் தண்ணியுமே இறந்துட்டா. அந்த வேஷத்துல விட்டலன் வந்து இவருக்கு பானை எல்லாம் பட்டி கொடுத்து குடும்பத்தை நடத்தணும், யோகக்ஷேமம் வகாம்யகம். அப்ப ஹரிய பத்தி வேஷனம், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. நம்ம மனதுக்கு அவ்வளவு பலம் இருக்கு, கோடி விஷயங்களை யோசிக்கணும். இங்காவது எர்த்குவேக் வந்தா அதை யோசிக்கணும், இன்னைக்கு டாலர் என்ன விலை போகணும்னு யோசிக்கணும், நம்ம ஒன்று தங்கம் வாங்கவே போறான்னு சும்மா டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஐம்பது ரூபாய் குறைஞ்சு போயிடுது, தமிழகத்துல 1000 ரூபாய் குறைஞ்சு போயிடுது. நம்ம வாங்கி 10 வருஷம் அது தங்க மட்டும் போகிறதே கிடையாது. இது எதுக்கு நமக்கு அவசியமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு வேண்டியதை பார்க்கறது இல்லையே. நமக்கு வேண்டியது எல்லாரும் கவனிக்கணும், வாயினால் பாடி மனத்திலாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்க அவ்வளவுதான். சிந்திக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ், அவ்வளவுதான். மெடிடேஷன் விஷயம் இல்லை, நாலேஜ் ஆன விஷயங்கள் எல்லாம் மெடிடேஷன்ல கொண்டு விடும், அங்கதான் மம்பளை மாத்தின்னு சொல்லணும். மெடிடேட் பண்ண வேண்டியது ஹரிய, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்ப துருவனத்தேடி சுவாமி வந்துட்டார், கண்ணத்துல தடவி விடுதுட்டார், துருவன் தோற்றம் எல்லாம் பண்றான், 36 வருஷம் கேரண்டி கொடுக்கிறார், இகபரசுகம் கொடுக்கிறார், துருவ நட்சத்திரமா இருப்பேன்றார், மோட்சம் தரேன்றப்ப நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, புலம்பாதீங்கோ, அழாதீங்கோ, வருத்தப்படாதீங்கோ, வெறுத்து போகாதீங்கோ, இந்த அன்மாண்ட குழந்தை சேட்டை எல்லாம் விட்டுட்டோ, மனுஷாலா பகவத் தியானம் பண்ணுங்கோ, பகவன் நாம ஜபம் தெரியும். மனுஷாலா வாழறதுனா அதுதான் மனுஷாலுக்கு எதா தர்மம் அப்படின்னா ஹரிஸ்மரண ஹரிநாம சங்கீர்த்தனம், இதுதான் பாகவத் ஆரம்பத்தையே கடைசி வரைக்கும். அப்ப இனிலேருந்து குழம்பப்படாது, இனிலேருந்து அழப்படாது, இனிலேருந்து வெறுத்து போகப்படாது, இனிமே அடுத்த வாக்கிட்ட ஐயோ பாவம் சுச்சு வாங்கப்படாது, இனிமே அடுத்த வாக்கிட்ட ஒன்றும் பேசவே படாது. பேசினா நல்லா கஷ்டா தான் இருக்கு, தலைவலி எவ்வளவு அருமையா இருக்கு, உடம்பு வலி ரொம்ப ஜோரா இருக்கு, அப்படி சொல்ல பதிலாய் ஆனந்தம், வாழ்க்கை ஆனந்தமயமானது, கிருஷ்ண கிருபா லீலா வாழ்க்கை, இந்த கிருஷ்ண பிரசாதம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல், ரொம்ப யூனிக், அவ்வளவு அழகா பண்ணிருக்க, அழகா என்ஜாய் பண்ணுங்க, பகவான் அனுபவிங்க. ஒரு 4 ஸ்கந்தம் வரைக்கும் பாகவதம் சொல்லியிருந்தோம், பார்க்கலாம் சப்தாகம் 3 நாள் முடியற ட்ரை பண்ணி பார்ப்போமே, பார்ப்போமே 4 ஸ்கந்தம் முடிஞ்சிருக்கு, சீரி நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சத்குரு மகாராஜ் கீ ஸமஸ்த பாகவதலுகோ கோவிந்த.